வணக்கம், நான் பத்மினி அர்ஹந்த். ஒருத்தருக்கு எவ்வளவு பெரிய சேனை படை கூலிப்பட்டாளங்கள் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், மறுபக்கம் ஒருத்தருக்கு எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு உண்மை, அதுவும் நிதர்சனமான உண்மை, அசைக்க முடியாத பக்தி நம்பிக்கை, அதாவது கடவுள், கடவுள் நம்பிக்கை. இதுதான் இரண்டு பக்கத்தின் வேறுபாடு, வித்தியாசம். அதாவது ஒரு பக்கத்தில் தன்கிட்ட இருக்கிற அதிகாரம், அதை சர்வாதிகாரமாக மாற்றி படை சேனை கூலிப்பட்டாளங்கள் பிரச்சார கருவிகள் திரை உலகம் என்ற பிரபலங்களை குவித்து அவர்கள் மூலம் பிரச்சாரத்திற்கு மேல் பிரச்சாரத்தை புகட்டி அப்படியே அதையே திரும்பி அதையே ஆயுதமாக உபயோகித்து தன்னுடைய பாவங்களையும் தன்னுடைய அட்டூழியம் அட்டகாசம் அநியாயத்தை அப்படியே மறைத்து அதை உலகம் வந்து ஒரு அநியாயமாக கருதாமல் அது எல்லாமே நியாயம் என்றபடி அதை ஏற்றுக்கொள்ளும் அந்த மாதிரி ஒரு வெறித்தனத்தில் ஈடுபடுதல். இதுதான் மகாபாரதத்திலும் இதைத்தான் கிருஷ்ண பரமாத்மன் காண்பித்தார். ஏன்னா கலியுகத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அது வந்து எப்படி இந்த திரையுலகத்தில் சொல்கிறாங்களோ, ட்ரெய்லர் டீஸ் ட்ரெய்லர், அதாவது இது வந்து திரைப்படத்தின் ஒரு அம்சம்தான் நாங்கள் காமிக்கிறோம், முழு திரைப்படத்தையும் வந்து பின்னாடி நீங்கள் பார்க்கலாம், இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வகையில் வந்து இதை ஒரு சின்ன பகுதி, அந்த படத்திலிருந்து இருக்கிற சின்ன பகுதி, சிறு பகுதியை தான் நாங்கள் காண்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மகாபாரதத்தின் மூலம் வந்து கிருஷ்ண பரமாத்மன் இந்த கலியுகத்தை பற்றி காண்பித்தார். அப்படி இருக்கும்பொழுது இது இப்பொழுது நடக்கிற இந்த அரசியல் என்ற திராணியற்ற அறமற்ற ஒரு அநியாயம் அட்டூழியம் அட்டகாசமே அவர்களுடைய வரலாறு சரித்திரம் குணாதிசையாக மாறிவிட்ட பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இதை வைத்து நம்ம எவ்வளவு காலம் கழிக்க முடியுமோ அவ்வளவு கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக எத்தனை பிரபலங்களையும் எத்தனை காலமான கமீடியன்ஸையும் இப்போ உட்கார்ந்துருக்கிற அவர்களும் முதியவர்கள் ஆயாச்சு, அவங்கள எல்லாத்தையும் வரிசையாக லைனில் வச்சு தனக்காக ஆதரவுக்காக என்ன வேஷம் என்ன திரைப்படம் சொல்லி ஒரு இந்த மாயாஜாலத்தை காமிச்சாலும் ஒன்று மட்டும் இது உறுதி, அதாவது தான் தனது மனசாட்சியிடமிருந்து ஓட முடியாது. எவ்வளவுதான் உலகத்துக்கே கண்ணில் மண்ணை தூற்றினாலும் அவரவர் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, அந்த மனசாட்சி தான் சாட்சி, அதுக்கு தான் பெயரே மனசாட்சின்னு. உன்னுடைய மனசு தான் சாட்சி. நீ என்ன குற்றங்களோ தவறுகளோ நல்லது கெட்டது செய்கிறது எல்லாத்துக்கும் சாட்சி வந்து உன்னுடைய மனசு. அந்த மனசாட்சின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அந்த மனசாட்சி அந்த ஆன்மாவிற்கு அமைதி விமோச்சனம் கிடைக்குமா கிடைக்காதது வந்து அந்த மனசாட்சி என்னென்னலாம் அது உன்னுடைய பாவங்களுக்கும் உன்னுடைய கர்மங்களுக்கும் அது சாட்சியாக இருக்கும். அந்த மனசு எப்படி இருக்குதோ அதை வச்சு தான் வந்து உன்னுடைய ஆன்மாவிற்கு அதுவும் கர்ம பலன்கள் மூலம் விமோச்சனமா இல்லையான்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது நீ என்ன வேணாலும் திகழ்ஜாலம் பண்ணிக்க, எந்த பிரபலத்தை வேணாலும் மேடையில் கொண்டு வந்து நிறுத்து, எந்த கமீடியன்ஸை இறந்து போன கமீடியன்ஸை கொண்டு வந்து இன்டர்வியூ வச்சு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் காமிக்கலாம். அவங்களும் தவறான பாதையில் போனதுனால தான் அவங்களுக்கும் அந்த மாதிரி அவங்களுடைய கர்ம வினைகளை அனுபவிக்க வேண்டியதாகிடுது. அது ஒன்று இருக்குது, அவங்களே அவங்களுக்கு அவர்களின் கர்ம வினைகள்னால தான் எந்த விதமான முடிவும் அவர்களுக்கு எப்படி ஏற்பட்டதோ அதுவும் கர்ம பலன்களை வைத்து தான் ஆனது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கத்தில் ஒரே சேனை படை பிரபலம் திரையுலகம் ஊடகம் அதோட பிரச்சாரம் இவங்கள்லாம் பிரச்சார கருவி ரொம்ப பலமான பிரச்சார கருவின்னு சொல்லிட்டு அந்த தைரியத்தில் அந்த ஒரு மூட நம்பிக்கையும் தான் சொல்லுவேன். என்ன பிரச்சாரம் பண்ணினாலும் கடைசியில் தன்னுடைய கர்மங்களை வந்து எவ்வளவுக்கு தான் கையை கழுவ முடியும். அதுவும் கொஞ்ச நெஞ்ச பாவங்கள், கொஞ்ச நெஞ்ச கர்ம வினைகளா, எக்கச்சக்க ஏகப்பட்ட கர்ம வினைகள். உன்னுடைய சொந்த வாழ்க்கையில் நீ உனக்காக, உன்னுடைய தன்னலத்துக்காக, சுயநலத்திற்காக பண்ணினது எல்லாத்தையும் மற்றவங்க மேலே சுமத்த முடியாது. எல்லாரும் இதில் வந்து பங்கு தான், எல்லாரும் இதில் வந்து உன்னுடைய இது எந்த காம வெறிக்காகவோ இல்லாட்டினா என்னென்னமோ இந்த கேவலமான ஒரு ஒரு தனக்கே ஒரு மனித குணத்திற்கு எதிர்மறையாக எதிராக நடந்து கொண்ட நீ ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னுடைய தன்னலத்துக்காக, உன்னுடைய சுயநலத்திற்காக நீ செய்த ஒவ்வொரு குற்றங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் எல்லாரும் பகிர்ந்துக்கணும்னு சொன்னால் அது வந்து ஒரு முட்டாள்தனம் மாத்திரம் இல்லை, அது வந்து ஒரு உலகத்தையே இன்னமும் தன்னுடைய அடிமையாக ஆக்கினது மாதிரி தான் ஆகிறது. எல்லாரும் நீங்கள் என்னுடைய அடிமை, அதனால் நான் எவ்வளவு என்னுடைய தன்னலத்துக்காக நான் என்னென்னலாம் பண்ணினனோ அது எல்லாத்தையும் எல்லாரும் சேர்ந்து நம்ம பங்காக எடுத்துக்கலாம். என்ன விளையாட்டா இது? அப்போன்னா உன்னுடைய சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சு வச்சுருக்கல, அரசியல் வந்ததுலேருந்து எவ்வளவு சொத்தை கொள்ளையடிக்கணும் வச்சுருக்கல, எல்லாரும் உன்னுடைய பாவங்களை சேர்த்துக்கணுன்னா உன்னுடைய சொத்து கொள்ளையடித்த சொத்தை எல்லாத்தையும் தானம் பண்ணு, விநியோகம் பண்ணு. அது எதுக்கு பண்ணாமல் உட்காந்துருக்க? உன்னுடைய பாவங்களுக்கு பங்காளி ஆகணும், ஆனால் உன்னுடைய சொத்து அது இதுன்னு வரும்போது எல்லாம் நீ அதை மூட்டைக்கட்டி வச்சுருக்கல்ல, எதற்காக? உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கு மற்றும் சொல்லிட்டு வச்சுருக்கியா? அதை பண்ணு. அந்த சொத்து எங்கேன்னு வந்தது? எல்லாம் மக்களோட சொத்து, வரி கட்டினவங்களோட சொத்து, அவங்களோட பாவத்தை கொட்டிட்டு நீ உன்னுடைய இந்த கொள்ளை அடித்து சொத்து வச்சுருக்க. அதை வெளியில் விடு, அதை தர்ம அதை விநியோகம் பண்ணு. அது உன்னுடைய சொத்தும் கிடையாது, மற்றவங்கள்ட்ட அபகரித்து அது அந்த சொத்தெல்லாம். அப்படி இருக்கும்போது இன்னும் பாவத்தை தான் நீ சேர்த்துருக்கேன். அதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து இந்த பிரச்சாரம், இந்த திரைப்படம் திரையுலகத்தெல்லாம் வச்சு எவ்வளவு விமர்சனம், எவ்வளவு பிரச்சாரம்லாம் பண்ணினாலும் பாவங்கள் அழிவதில்லை, பாவங்கள் கழிவதில்லை. ஏன்னா உன்னுடைய கர்ம பலன் உன்னோட தான் போகும். அதுதான் கிருஷ்ண பரமாத்மன் மகாபாரதம் மூலம் இந்த கலியுகம் எப்படியெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கீழ்த்தரமாகவும் கேவலமாகவும் ஒரு இது அதற்கு அதை குணப்படுத்த சீர்திருத்த வழி இல்லாமல் போகும் சொல்லிட்டு அதை காண்பித்தார். அதில் வந்து இப்போ நான் கொடுக்குற உதாரணம் வந்து எதுக்காகன்னா, ஒரு பக்கத்தில் தன்னுடைய தன்கிட்ட சட்டம் அது இது எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிம்பம், இன்னொரு அது ஒரு பிரம்மம் தான், வேற ஒன்றும் இல்லை. இல்லாட்டினா ஆணவத்தில் கடவுளே நான் சுண்டினா முன்னாடி வருவார், இல்லாட்டினா நான் பின்னாடி போனால் பின்னாடி போய் கைகட்டி நிற்பான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு திமிர்லாம் இருக்குமா? இருக்காது. அதனால் அதுவும் ஒரு பிரம்மம் தான், தன்னைத்தானே எது எதோ நினச்சிட்டு. அது வந்து கடல்கரையோரத்தில் மண் கோட்டை கட்டினாப்புல, அது எப்படி ஒரு கொஞ்சம் அலை பாஞ்சு இல்லாட்டினா கொஞ்சம் காற்று கொஞ்சம் இதாக வேகமாக வீச ஆரம்பிச்சுடுத்துனா அந்த மண் கோட்டை எப்படி மண்ணே உதிர்ந்து அப்படியே தரமட்டமாகுதுன்னு சொல்லிட்டு அதுவும் குழந்தைகள் விளையாடும் போது அது பார்க்குது. அண்ட் இது அது நடக்கிறது வந்து தெரிஞ்ச விஷயம். அந்த மாதிரி இந்த மண்கோட்டையை கட்டிக்கிட்டு அதெல்லாம் உனக்கு முன்னாடி இடிஞ்சு விழுந்ததுக்கப்புறம் அது மண்ணோட மண்ணாக போனதுக்கப்புறம் அதை தாங்க முடியல. அதுக்காக இந்த மாதிரி கூச்சல் கூப்பாடெல்லாம் போட்டுக்கிட்டாப்புல ஒன்றும் பண்ணின பாவங்கள்லாம் போகப்போவதில்லை. ரெண்டாவது வந்து இந்த ரெண்டு தரம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு தரத்தில் எல்லாமே இருக்கான் பலம்னு, இன்னொரு தரத்தில் எவ்வளவு நாள் அடிப்போம், எவ்வளவு நாள் நாங்கள் பண்ணுவோம், அதை நீ வாங்கிக்கணும், அடிமையாக இருக்கணும். அதுதான் சொல்கிறேன், உன் பக்கத்தில் இருக்கிறது எல்லாம் வந்து போலி, பகடம், கள்ளம், கபடம், நயவஞ்சகம், சூது, வினை, எதது எல்லாமே அசிங்கம், ஆபாசம், அவலட்சணமோ எல்லாத்தையும் எல்லாம் உனக்கே அது அதில் தான் அதுதான் இருக்குது உன்கிட்ட. அதனால தான் இவ்வளோ நீ கூப்பாடு கூச்சம் போடுற. மக்கள் என் பக்கத்தில் என்கிட்ட எதுவும் இல்லைன்னு நீ நினச்சாலும் அதுதான் உன்னுடைய முட்டாள்தனம். ஏன், என்கிட்ட இருக்கிறது என்னுடைய ரசனை. எதுவாக இருந்தாலும் வந்து கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், கடவுள் ஒரு அசைக்க முடியாத, யாரும் கடவுளை நகர்த்த முடியாத, தகர்க்க முடியாத, தடுக்க முடியாத சக்தி அந்த கடவுள். அது உன் மனசில் நீ என்ன வேணாலும் நினச்சிக்கலாம். அதை பற்றி எனக்கு கவலையில்லாத நான் பொருட்படுத்தலை. ஏன்னா எத்தனையோ வேதாளங்கள், எத்தனையோ அசுரர்கள், எத்தனையோ அரக்கர்கள் இந்த பூமிக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. உன்னோட நிற்க போகிறதும் இல்லை. நீ ஒன்றில் ஆயிரத்தில் ஒருத்தன் அந்த மாதிரி தான். அப்படி இருக்கும்போது அரக்கர்களுக்கு வந்து இந்த பூமியில் வந்து பஞ்சமே இல்லாமல் இருந்தது. அது இப்போ கலியுகத்தில் சொல்லவே வேணாம். அரசியல்ன்ற பேரில் அரக்கத்தனம், அசுரத்தனம், அராஜகம் தான் தலை விரித்து ஆடுது. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய இந்த அரக்கத்தனம் விஸ்வரூபம் எடுத்ததுன்னா அதுக்கு எது என்ன காரணம்னா உன்னுடைய மண்கோட்டை இடிந்து விழுந்து விட்டது. அதை உன்னால் தாங்க முடியவில்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த இதில் இந்த ரெண்டு தர பக்கம் சொல்லி பார்க்கும்போது என் பக்கத்தில் ஒன்றும் இல்லைன்னு நீ நினைக்கிறான். என் பக்கத்தில் இருக்கிறது என்னுடைய கடவுள், அசைக்க முடியாத நம்பிக்கை. கடவுள் ஒருத்தர் இருக்கிறார். அந்த கடவுள் இல்லை என்றால் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அசைக்க முடியாத என்னுடைய நம்பிக்கை மட்டுமல்ல, நான் அனுபவம், என்னுடைய அன்றாட வாழ்க்கையின் அனுபவம், அன்றாட என்னுடைய பிறவியின், என்னுடைய பிறவியின் உணர்வு, அது எப்படி நான் உணர்ந்தேன், எப்படி எனக்கு இதோட புரிதல் இருக்கு, அதை யாரும் என்ன செய்தாலும் என்ன சொன்னாலும் அது அசைக்க முடியாதது. என்னால் எனக்கு தெரியும் அந்த கடவுள் என்ற சக்தி எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று. அதனால் அது ஒரு சக்தியே எனக்கு போதும், அதுவே எனக்கு போதும். நீ என்ன வேணாலும் வச்சுக்கோ, உன்னுடைய திரையுலகத்தோட பிரபலங்களை கொண்டு வா, இல்லாட்டினா காமெடியன்ஸை கொண்டு வா, இல்லாட்டினா எந்த கூலிப்பட்டாளத்தையும் கொண்டு வந்துக்கிட்டு நீ என்ன வேணாலும் தாளம் போடு, அவங்களும் தாத்தை தக்கத்தையும் ஆடட்டும், நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆனால் ஒன்று மாத்திரம் உங்களுடைய ஆட்டம், ஆர்ப்பாட்டம், அமர்க்கலம் எல்லாம் அந்த கடவுள் ஒன்ற சக்தி இருக்கும் பொழுது வரையும் எதுவும் நீ நடக்காது, நடக்க முடியாது. நாட்டம் வேணால் போடலாம், ஆட்டம் பண்ணி கூட்டத்தை வேணால் கூட வைக்கலாம். ஆனால் இதுன்னு வரும்போது, சக்தின்னு சொல்லிட்டு வரும்போது, தெய்வத்தின் சக்திக்கு முன்னால் நீ எல்லாம் வந்து ஒரு தூசி துரும்பு, ஒரு சின்ன கிருமி கூட இல்லாமல் ஆகிவிடுகிறாய். ஏன்னா ஒரு இதுக்கு கூட லாயக்கு இல்லாமல், அதாவது தன்னுடைய பாவங்களையும் தன்னுடைய குற்றங்களையும் தன்னுடைய எந்த விதமான துரோகங்களையும் அதை நினைத்து வருந்தாமல், அதற்கு பரிகாரம் எத்தனை செய்தாலும் செய்து, அங்கே கொஞ்ச நெஞ்ச பாவங்களா எத்தனையோ உயிரை எடுத்து எத்தனையோ இதை எடுத்த, அதுக்கு பரிகாரம் கிடையாது. அதுக்கு வந்து பிராயச்சித்தம் சொல்லிட்டு பண்ணுறதுக்கு கூட ஒரு இது எண்ணம் இல்லைன்னா அது வந்து வேற ஒன்றும் இல்லை, அது கை கழுவுற விஷயமாக தான் ஆயிடுறது. அவங்க அந்த மாதிரி பிறவிகளுக்கு வந்து விமோச்சனம் கிடையாது. கிருஷ்ண பரமாத்மன் மகாபாரதம் மூலம் கலியுகத்தில் என்ன நடக்கும் சொல்லிட்டு காமிச்சது துல்லியமாக காமிச்சார். ஒரு பக்கத்தில் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஆணவம், துரியோதனன், துர்ஷாசன், சகுனி எல்லாம் சேர்ந்து அவங்க அதோட எல்லாரும் யார் யாரெல்லாம் திரட்ட முடியுமோ அவங்கள எல்லாத்தையும் தான் திரட்டிக்கிட்டாங்க. அவங்க மனசில் ஆணானப்பட்ட கங்கை புத்திரனான பீஷ்மர் வந்து தன்னுடைய வாக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வாக்கின் இதுக்கு வாக்கு கொடுத்ததுனால அவர் வந்து வேறு எதுவும் பண்ண முடியாமல், அந்த கௌரவர் எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்கள் அநியாயம் அநீதி பக்கத்தில் இருந்தாலும் அதை தெரிந்தும் அறிந்தும் அவருக்கு அந்த கௌரவ குடும்பத்தை நான் காப்பேன்னு சொல்லிட்டு அந்த வாக்குறுதி கொடுத்ததுனால அதனால் அதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய தவறு பண்ணினார். அதை அவங்க தாயாக இருக்கும் கங்கையே தன்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் கழிக்கிறதுக்காக இங்கே பாவாத்மாக்கள்லாம் போய் கங்கையில் முழுகிட்டு, கங்கையில் முழுகுங்க, கங்கா ஸ்நானம் பண்ணிடுங்கோ, கங்கா ஸ்நானம் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் பண்ணின பாவம்லாம் தீந்துரும்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க. அவ்வளோதான், நினச்சிக்கலாம், நம்ம என்ன வேணாலும் எதை வேணாலும் நினச்சிக்கலாம், ஆனால் அது ஆகும்னு சொல்லிட்டு அது ஒன்றும் இல்லை. அது ஒரு இது, எல்லா பாவத்தையும் கங்கை மேலே சுமத்திடுங்கோ, கங்கா ஸ்நானம் பண்ணிட்டேன்னோ, அப்புறம் என்ன கவலையை விடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இது. ஆனால் பீஷ்மர் தாயாரான கங்கையே வந்து தன்னுடைய மகனுக்கே புத்திரனுக்கே என்ன சொன்னாப்ல, நீ அநீதி அநியாயம் பக்கம் இருக்கிறாய், உன்னுடைய வாக்கை வந்து இப்போ கூட நீ வந்து அதை தவிர்த்து அதை மீறி எங்கே நியாயம் நீதி இருக்கோ அங்கே போய் நீ அங்கு செல், அங்கே தான் உனக்கு வந்து இது இருக்குன்னு. அதை வந்து அவர் வந்து தன்னுடைய வாக்கு கொடுத்ததை வந்து பெரிதாக கருதி அதை நியாயம் நீதிக்கு மேல் வைத்ததுனால தான் அந்த பீஷ்மருக்கே வந்து தனக்கு நரகத்திற்கு சென்றுதான் போக வேண்டியதாக ஆகிவிட்டது. இத்தனைக்கும் அவருடைய தாயார், இவங்க சொல்கிறாங்க 18 வயசு பையனுக்கு எதுக்கு வந்து அறிவுரைலாம் சொன்னோம், பீஷ்மர் வந்து தன்னுடைய முதிய காலத்தில் போய் தன்னுடைய தாயார்கிட்ட போய் கேட்குறார், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு, இது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தாயார் சொன்ன அறிவுரை என்ன, தன்னுடைய முதியவரான மகனுக்கு, புத்திரனுக்கு இதுதான் சொன்னார், நீ வந்து உன்னோட வாக்கை வந்து நீதி நியாயத்துக்கு மேலே வைத்திருக்கிறாய், அதுவே ஒரு குற்றம், அதுக்காகவே வந்து அதுக்கு வேண்டிய உன்னுடைய கர்ம பலன்களை நீ தான் வந்து அந்த மாதிரி சேர்த்துக்கிறாய், அதுக்காக அந்த கர்ம பலனுக்கு தகுந்தபடி உன்னுடைய முடிவும் அப்படி தான் ஆகும். அப்போ அதனால் வந்து இப்போ கூட ஒன்றும் இது இல்லை, தாமதமாகலை, நீ எங்கே நீதி நியாயம் இருக்கோ அங்கே போ, அதுக்கு பதிலாக அநீதி அநியாயம் தெரிஞ்சு அங்கே அந்த பக்கத்தில் எதுக்கு நிற்கிற அப்படின்னு கங்கை வந்து தன்னுடைய முதியவரான மகன் பீஷ்மருக்கே அறிவுரை கொடுத்ததுனால அவர் வந்து தன்னுடைய முடிவு, தன்னுடைய இது மனசுக்கு எது சரின்பட்டதோ அது சரி இல்லாமல் இருந்தும் தெரிந்தும் அவர் வந்து தானாகவே தனக்கு கொடுத்த கர்ம வினைகளினால் கொடுத்த தண்டனையாகும், அதாவது பீஷ்மர். அதனால் அப்படி ஒரு இது இருந்தது மகாபாரதத்தில். அதே மாதிரி எத்தனையோ பெயர் அவர்கள் வந்து எத்தனையோ பேர் வந்து அது துரோணாச்சாரியாக இருந்தாலும் எத்தனையோ மன்னர்கள் அவர்கள் இவர்கள் நின்று எல்லாம் வந்து தன்னுடைய நிலைமைக்காகவும் தன்னுடைய வாக்கு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் தன்னை சம்பந்தப்பட்டு தனக்காக தன்னலத்துக்காக சுயநலத்திற்காக ஒற்றிய காரணத்தினால்தான் அநீதி அநியாயம் பக்கம் போனார்கள். அதுதான் மகாபாரதத்தில் தெளிவாக கிருஷ்ண பரமாத்மன் காமிச்சது. அதேதான் இந்த கலியுகத்தில் நடக்கும் சொல்கிறதுக்காகத்தான் அதை மகாபாரதத்தை உருவாக்கினதே அதுக்காகத்தான். அப்படி இருக்கும்போது என்னாச்சு, ஒவ்வொருத்தரும் யார் யார் தன்னுடைய தன்னலம் சுயநலத்துக்காக அநியாயம் அநீதியை நியாயப்படுத்தி தனக்கே ஒரு ஆறுதலுக்காக தன்னைத்தானே ஒரு சமாதானம் படுத்தி கொண்டு ஆறுதலுக்காக அந்த மாதிரி ஒரு தவறான முடிவை எடுத்து அநீதி அநியாயம் பக்கம் போய் நின்றதனால் அவர்கள் முடிவு என்னாச்சு, எல்லாரும் ஒருத்தர் தவறாமல் ஒருத்தர் விடாமல் எல்லாரும் மாண்டு போனார்கள். அது மாத்திரம் இல்லை, பீஷ்மர் போல இருக்கிறவருக்கும் நரகத்தை பார்த்து செல்ல வேண்டியதாயிடுது. நரகத்திற்கு போய் தான் அவருக்கும் அந்த பாதை நரகத்திற்கு சென்று அதை பார்த்து விட்டு அதை பண்ணிட்டு தான் போக வேண்டியதாயிடுது. அதனால் யாரும் வந்து தன்னுடைய கர்ம பலன்களையும் தெரிஞ்சோ தெரியாமையோ, அதுவும் தெரிஞ்சு செய்கிற தவறு இருக்கே அதை மாதிரி ஒரு பாவம் வேறு எதுவுமே இருக்காது. எத்தனையோ பேருக்கு வந்து தன்னுடைய பாவங்களையும் தன்னுடைய அவங்க பாவத்தை கொட்டிட்டு அவங்களுடைய உயிரை எடுத்துட்டு அது எந்த இனமாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த நிறமாக இருந்தாலும் சரி, அதுன்னு சொல்லிட்டு பொருட்படுத்தாமல் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுடைய முழு வாழ்க்கையை வாழ விடாமல் அவங்களுடைய உயிரை பறித்து அவங்களுக்கு துரோகம் செய்து அவங்களுக்கு இல்லாத அவங்களுடைய நிலைமையவே சின்ன பின்னமாக்கி, அது மட்டும் இல்லை அதனால் வந்த இன்னொரு உயிர் ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி அந்த குழந்தையோட எதிர்காலத்தையும் அதையும் வாழ்வையும் அதையும் அடக்கி அதையும் அந்தல சிந்தலியாக்கி இந்த மாதிரிலாம் ஒரு கொடூரமான ஒரு மனிதன் சொல்லிட்டு சொன்னாலும் மனிதனுக்கும் ஒரு தன்மை இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால தான் அந்த மனிதன்ற பேரே எதுக்கு வந்ததுன்னா மனிதாபிமானம் மனிதத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவர்கள் தான் மனிதனாக இருக்க முடியும் சொல்லிட்டு. கடவுளே இந்த பூமிக்கு எதுக்கு வருகிறார் என்றால் மனிதனை தேடி வருகிறார். மனிதன் ஒருத்தன் இருக்கிறானான்ட்டு பாட்டெல்லாம் எழுதியிருக்காங்க, கண்ணதாசன் பாட்டுன்னு நினைக்கிறேன். கடவுள் இருக்கின்றாரா, அவர் எங்கே இருக்கின்றார், அவர் இருந்தால் அவரை எங்கே காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் படத்தில் ஒரு பாட்டு கூட, பழைய தமிழ் படத்தில் ஒரு பாட்டு கூட, அது கண்ணதாசன் பாட்டுன்னு நினைக்கிறேன், ரொம்ப கருத்துள்ள பாட்டு. அப்படி இருக்கும்போது அந்த மனிதன் கடவுளை தேடுறது காலம் எப்போவோ போயாச்சு. கடவுள் வந்து மனிதனை தேடி வருகிறார் இந்த பூமிக்கு. எங்கேயாவது ஒரு மனுஷன் கிடப்பானான்ட்டு, ஏன்னா அந்த மனித குணாதிசைகள் மனிதாபிமானம் மனிதத்தன்மை ஒரு மனுஷனுக்கு வேண்டிய ஒரு வேறு எதுவும் இல்லாட்டினாலும் சரி, நம்ம யாரையும் வந்து பிடிக்குமோ பிடிக்காதோ அதை பற்றி பரவாயில்ல, உனக்கு பிடிக்கலையா அது பரவாயில்ல, வந்து எல்லாரையும் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒன்றும் எழுதி வைக்கல. அப்படி இருந்துட்டால் இந்த பூமி சொர்க்கம் ஆயிடுமே. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் யாருக்கும் யாரையும் பிடிக்கலைன்னா பரவாயில்ல, வேறு வேறு வழியில் போங்க. அதுக்காக வந்து துரத்தி துரத்தி உங்களை நாங்கள் இம்சப்படுத்துவோம், உங்களை நாங்கள் துன்புறுத்துவோம், உங்களை நாங்கள் இருக்க விடாமல் பண்ணுவோம், எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை நாங்கள சின்ன பின்னமாக்கணுமோ அப்படிலாம் அப்படின்னா நாங்கள் பண்ணினா தான் எங்களுக்கு வந்து தூக்கம் வரும், அப்படி இருந்தால் தான் எங்களுடைய வாழ்க்கையாக நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே அவங்களுடைய கொள்கை, அதுவே அவங்களுடைய நாள்தோறும் சராசரி தினசரி வாழ்க்கையாகிவிட்டால் அப்புறம் அதுக்கு அவன் எப்படி மனிதனாக இருக்க முடியும்? மனித தன்மையே இழந்து மனிதனாக இல்லாமல் இந்த மாதிரி அரக்கத்தனமாகவும் அசுரத்தனமாகவும் நடந்துக்கிறதே இவங்களுடைய வாழ்க்கையாட்டம். தன்கையிலே சட்டம் இருக்குது, நான் என்ன வேணாலும் சட்டக்கட்டத்தனமாக நடந்துப்பேன், என்கிட்ட அதிகாரம் இருக்குது, நான் சர்வாதிகாரமாக நடந்துப்பேன், நான் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், யாருக்கிட்ட எது வேணாலும் பண்ணலாம், என்னை யாரும் தட்டி கேட்கக்கூடாது, எதுவும் கேள்வி கேட்க, யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவங்களுக்கு முழுமையாக அவங்களுக்கு சட்டமே எந்த விதமான உரிமையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு திமிரு ஒரு ஆணவம் ஒரு அகங்காரம் பிடிச்சி அலையும் வேதாளமாக தெரிஞ்சால் அதை வந்து யார் இந்த வேதாளத்துக்கு ஆதரவு பண்ணுறாங்களோ நான் கொடுக்குறேன், வாங்க வந்து இந்த வேதாளம் பண்ணுற வேதாளத்தனத்தை வந்து அனுபவிங்க, அப்போ தெரியும் எந்த மாதிரி உங்களுடைய டோனு உங்களுடைய மெட்டு உங்களுடைய டியூன் எல்லாம் எப்படி போகுது, அதாவது ராகம் தாளம் பாடம் பாடல் எப்படி நீங்கள் பாடுறீங்கன்னு பார்க்குறேன் நான். அந்த மாதிரி இருக்கும் இந்த தற்சமய கலிகாலம் எவ்வளோ தூரத்துக்கு என்ன வேணாலும் அதர்மம் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் அநியாயம் பண்ணலாம், அநியாயம் பண்ணுறவர்களுக்கு அது உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு அதை நியாயப்படுத்தும் இந்த கூலி பட்டாளங்கள் இல்லிடம், அது யாராக இருந்தாலும் சரி, திரைப்பட பிரபலங்களாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் எங்கேருந்து வரட்டும் பரவாயில்ல, அவங்கவுங்க எதுக்கு பண்ணுறாங்க, அவங்கவுங்களுடைய இதை சம்பாத்தியத்துக்காக தன்னுடைய அடுத்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக அதை பிரபலமாக்குறதுக்காக இதை ஒரு சந்தர்ப்பம் இதை ஒரு வாய்ப்பாக அவங்களும் தன்னுடைய தன்னலத்துக்காக சுயநலத்துக்காக ஈடுபடுறது. அதான் சொல்கிறது தன்னலம் சுயநலத்துக்காக அநியாயம் அநீதி இடம் கூட்டணி சேர்ந்து அதை நியாயப்படுத்தும் யாராக இருந்தாலும் அவர்களுடைய முடிவு காலம் அழிவு காலம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் மகாபாரதம் மூலம் இந்த கிருஷ்ண பரமாத்மன் உன்னதமாக துல்லியமாக கச்சிதமாக காண்பித்தார். அது மட்டும் இல்லாமல் மனிதத்தன்மைன்னு சொல்லிட்டு பேச வரும்போது ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே தீவிரவாதியாகவோ இல்லாட்டினா கெட்டவனாகவோ இல்லாட்டினா அதர்மியாகவோ பிறந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தெரிவதில்லை. அவங்களுடைய குடும்பத்தினருக்கோ இல்லாட்டினா சுற்று வட்டாரம் அவங்களுடைய சமுதாயம் எங்கே அவங்க குடியிருக்கிறாங்கோ அவங்களுக்கு யாருக்கும் தெரிவதில்லைன்னு சொல்லிட்டு தான் பெரும்பாலான சம்பவம். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஒரு மனிதன் பிறக்கும் போது அப்படி, ஆனால் அது எந்த காரணத்தினால் அந்த மனிதன் மனித குலத்தை, மனித தன்மையை, மனிதாபிமானத்தை தூக்கி எறிந்துவிட்டு அந்த மாதிரி ஒரு இந்த வழி எந்த வழி வந்து ரொம்ப அநியாயம், அட்டூழியம், ஒரு இம்சை அந்த மாதிரி வழியை வந்து நோக்கி செல்வதற்கு அந்த மனப்பான்மை, அந்த மனப்பான்மையோடு இல்லாமல் அது வந்து செயலால் செய்து வரும் அந்த மாதிரி மனிதனுக்கு அது வந்து தானே எடுத்துக்கொண்ட அது முடிவாகும். ஏன்னா தான் தான் வந்து தன் கையில் இருக்கிறது, ஒரு பாதை இருக்குது, போயிட்டுருக்கோம் நடைபாதையோ இல்லாட்டினா கார் ஓட்டிக்கிட்டோ எங்கே போனாலும் ரெண்டு வழி இருக்குது. ஒரு வழி எங்கே போய் அது கொண்டு போய் சேரும்னு சொல்லிட்டு தெரியாது, ஆனால் இன்னொரு வழி நிச்சயமாக அந்த வழியில் போனால் அது விபத்து தான், ஆபத்து தான், தெரிஞ்சும் அந்த வழியில் தான் நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மனிதன் அந்த வழியை நோக்கி சென்றால் அந்த வழி வந்து அந்த விபத்து ஆபத்து நிச்சயம் அதுன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஈவன் அந்த வழி சாலையில் கூட இதெல்லாம் இருக்கும், அந்த எச்சரிக்கை இருக்கும், அந்த எலும்பு மண்டை ஓடு போட்டு சகப்பில் இது க்ராஸ் பண்ணி அந்த இதை பற்றி இதில் போகாதீங்க, இதில் போனால் இது ஆபத்து, டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு விபத்து ஆபத்து, இந்த சாலையில் போகாதீங்க, இதில் போனீங்கன்னா உங்களுடைய முடிவு தான் நிச்சயம். அப்படி தெரிஞ்சும் அடே என்னடா இந்த விபத்தா ஆபத்தா இதெல்லாம் நான் அதில் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போகிறது, இல்லாட்டின நடைபாதையில் போனால் அது வந்து கீழே அதில் பாதாளத்தில் போய் சேர்க்க தானே செய்யும். அப்போ தான் அந்த மாதிரி தான், ஆனால் இன்னொரு பாதையில் வந்து அதில் சென்றால் வந்து விபத்துன்னு சொல்லிட்டு ஆறதுக்கு இது இல்லை, ஆனால் நல்வழி இருக்கும். அந்த நல்வழியில் வந்து நல்லது உன்னுடைய உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இது இருக்கிறதுக்கு அந்த வழி அந்த பாதை வந்து எடுத்து செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கு. அதை விட்டுட்டு அதை நிராகரித்துட்டு நான் எங்கே வந்து மண்டை ஓடு போட்டு அதை இது வந்து இந்த வழி இந்த பாதையில் போனீங்கன்னா நீங்கள் காலி, இது அழிவு தான், அதில் பாதாளத்தில் தான் போவீங்கன்னா இல்லை இல்லை அதில் தான் நான் போவேன், அதில் போனால் தான் எனக்கு வந்து ஒரு தனி சுகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதையில் போக ஆரம்பிச்சுட்டு அப்படி பொறுங்க. நாங்கள் செய்கிற குற்றங்கள், நாங்கள் செய்கிற பாவங்கள் எல்லாத்தையும் எல்லோரும் சேர்ந்துக்கணும், பகிர்ந்துக்கணும். ஆனால் நாங்கள் கொள்ளையடித்த சொத்து, கொள்ளையடித்த இது எல்லாம் வச்சுக்கிறது புகழ், எதெல்லாம் புகழ்க்கு இவங்களுக்கு தகுதி இல்லையோ இல்லாட்டினா இவங்களுடைய இவங்களுக்கு பங்கு இல்லையோ அதெல்லாத்தையும் வாரி சுருட்டிக்கிறது தனக்காக. அப்போ அதெல்லாத்தையும் கொடுக்க வேண்டியதானே, விநியோகம் பண்ண வேண்டியதானே. அதை விட்டுட்டு மற்றவங்களுடைய உழைப்பு, மற்றவங்களுடைய இது எவ்வளவு கடினமாக உழைச்சிருந்தாலும் அவங்களுடைய உழைப்பு எல்லாத்தையும் தூசி தட்டினாப்பில் அவங்கள தட்டி விட்டுட்டு, ஏய் வாங்க வாங்க, யார் நீங்கள் இருக்கீங்களா வாங்க வாங்க, நீ உங்களுக்கு எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அநியாயத்தை தன்னுடைய சர்வாதிகாரம் சட்டம் என்ற சட்டகட்டத்தனத்தில் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அதை ஏற்றுக்கொள்ள வேணுமா. அப்புறம் இந்த மாதிரி ஒரு இது இருக்குல்ல, இது வந்து விஞ்ஞானத்தில் கூட இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு இருக்காது, இருக்கவும் முடியாது. யாரோ ஒருத்தர் சாப்பிடுவாங்களாம் எது வேணாலும், அது கவிச்சியாக இருந்தாலும் சரி, அது என்னவாக இருந்தாலும் சரி, மீன் கவிச்சின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் சாப்பிட்றாங்களாம், அது யாரோ ஒருத்தருக்கு வயிற்றில் வந்து ஜீரணமாகுதான். இந்த உதாரணத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஜெயலலிதா மீன் கவிச்சி சாப்பிடுகிறார், ப பத்மினி ஆர்ஹந்த் வயிற்றில் அது ஜீரணமாகிறது. அப்போனா யாரோ ஒருத்தர் சாப்பிடுவாங்க, யாரோ ஒருத்தருடைய வயிற்றில் அது ஜீரணமாகும். யா இல்லாட்டினா அது ஜீரணமாகாமல் அது உடம்பு சரியில்லாமல் அவங்க என்னவானாலும் அது பரவாயில்ல, அது அவங்களோட பாடு. யாரோ ஒருத்தருக்கு பசிக்குதுன்னா யாரோ ஒருத்தர் உணவுக்கு யாரோ ஒருத்தருக்கு போய் உணவு கொடுப்பாங்களாம். யாரோ ஒருத்தர் வந்து உழைத்தாங்கன்னா யாரோ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு மூன்றாம் மனுஷன் அவங்க யாரும் ஒன்றும் பண்ணாமல் ஒரு முதுக வளைக்காமையோ இல்லாட்டினா எதுவும் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து புகழையும் எல்லாத்தையும் திரட்டி கொடுத்துட்டு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு, ஏய் உன்னை சொன்னோம்ல அடிமையாக இருந்துட்டு அடிமையாகவே இருந்துட்டு சொன்ன காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எது வாழ்நாள் முழுக்க நீ செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் கூலி வந்து வேறு யாருக்கும் கொடுத்துட்டு இருப்போம், யாருக்கும் நாங்கள் விநியோகம் பண்ணுவோம், அதை நீ ஏற்றுக்கணும். ஐ மீன் இது என்ன கலியுகத்தில் என்னென்னமோ நடக்குது, அதுக்காக இந்த அநியாயத்தையும் நடந்து சகிச்சிக்கொள்ளணும்னு சொல்லிட்டு என்ன வேத விதியா இல்லை தலை விதியான்னு கேட்குறேன் நான். அப்புறம் இதெல்லாம் வெக்கத்தெல்லாம் விட்டுட்டு அவங்களும் ஓடி வந்து வாங்கிக்கிறாங்களே, அவங்களுக்கு அந்த மாதிரி நடந்தால் அவங்க ஒத்துப்பாங்களா, அவங்க சகித்து கொள்வார்களான்னு சொல்லிட்டு எனக்கு அதான் கேள்வி. அது முக்கால்வாசி இது வந்து சாதாரண பொதுமக்கள் சாதாரண ஜனங்கள் பண்ணுறது இல்லை இதெல்லாம், ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையில் அல்லல் படுவதே அவங்களுக்கு, அதுக்கே அவங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் வந்து இவர்கள் தான் இந்த திரையுலகத்தில் தன்னைத்தானே பிரபல நட்சத்திரம் அது இதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறவர்கள். அப்புறம் இந்த அரசியல்னு சொல்லிட்டு அரசியலில் நாங்கள் தான் பெரிய பிம்பம், இல்லாவிட்டால் நாங்கள் எங்கள்கிட்ட பணம் வந்து குபேரனே எங்கள் காலில் விழுகிறாப்லன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிற பணக்கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது இதெல்லாம் வச்சிருக்கிறவங்க தான். இவ்வளோலாம் வச்சிருந்தும் இப்படி அலையிறாங்கன்னா இவங்களுக்கு பஞ்சத்தில் இவ்வளோ பஞ்சத்தில் இவங்க பஞ்சத்தில் அடிபட்ட ஜனங்கள் கூட ஆப்பிரிக்காவில் இல்லை சஹாராலேயோ இல்லாட்டினா எங்கே உலகத்தின் எந்த பகுதியிலும் பஞ்சம் அது இதுன்னு வந்தால் அங்கே வந்து அங்கே கூட இவ்வளவு அலைஞ்சு அலையமாட்டாங்க இவர்கள் அலைவது போல். எப்படி அலைகிறாங்க தன்னைத்தானே பிரபலங்கள் அது இதுன்னு சொன்னாலும் இது வந்துட்டுனா அவங்க தான் அலைகிறாங்க, எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு கொடுங்க எங்களோட இது தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனைக்கும் இவங்கள்ட்ட தான் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு அது வேறு ஒரு இது தன்கிட்ட இருக்கிற செல்வாக்கு அது புகழாக இருந்தாலும் சரி பதவியாக இருந்தாலும் சரி அதிகாரமாக இருந்தாலும் சரி பொருளாதார நிலைமையாக இருந்தாலும் சரி எல்லாமே எங்கள்கிட்ட தான் இருக்குது, எங்கள் கையில் இருக்கும் உங்கள் கையில் இருந்ததுன்னா எதுக்காக இவ்வளோ அலையிறீங்க நீங்கள், எதுக்காக வந்து ஏதோ ஒரு வேதாளம் வந்து கூப்பிடுறதுக்காக அந்த வேதாளத்தோட காலில் விழுந்து அந்த வேதாளம் எந்த மாதிரி வேதாளம் தெரிஞ்சும் அந்த வேதாளத்துக்கு பணிஞ்சு நடக்கிறதுனா அது எதுக்காக, அந்த வேதாளம் வந்து யாரோட உழைப்பை இவங்களுக்கு எடுத்து கொடுத்து என்னோ இவங்களுடைய இந்த வேதாளத்தோட சொத்து மாதிரி இந்த வேதாளத்துக்கிட்ட இருக்கிற இது அதிகாரம் மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுற அட்டகாசத்துக்கு ஒத்துப்போகணுமா, அதை வந்து சகித்துக்கொள்ள வேண்டுமா, அப்புறம் அடிமைத்தனத்துக்கு நம்ம அடிமையாகவே இருக்க வேண்டுமா. அதான் சொன்னேன், வேறு யாராவது போய் ஏமாந்த சோனகிரி இருந்தால் போய் பாருங்கள், ஏமாந்த சோனகிரி நீங்கள் பண்ணுற அட்டகாசம் அட்டூழியத்துக்கு பணிஞ்சு தலை குனிஞ்சு ஆமாசாமின்னு சொல்லிட்டு அதுக்காகத்தானே இந்த வேதாளம் அந்த ஆமாசாமி என்ற இந்த மாதிரி ஆசாமிகளுக்கு வேதாளம் ஆசாமிக்கு ஆமாசாமி போடுற விவேக் ராமசுவாமி என்ற ஒரு பெயரையும் நபரையும் திணித்து அதாவது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் 2024 தேர்தலில் திணித்து அதோட இன்னொரு பேர்வழி எல்லாம் இந்த வேதாளத்தோட தன் கையில் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அபிமானத்தில், ஆனால் என்னாச்சு நீ என்னத்தை பண்ணினாலும் யார்கிட்ட நீ வந்து பிச்சை கேட்குற அதையாக வச்சுக்கோ, நீ யாரை வந்து அடிமையாக்கணும் மட்டம் தட்டணும்னு சொல்லிட்டே உன்னுடைய பொழப்பாப்பு எடுத்தோ உன்னுடைய பிறவி குணமாக இருக்கிறதோ அவங்கள்ட்ட யார்கிட்ட நீ பிச்சை கேட்குறியோ அவங்களே நீ வந்துக்கிட்டு எனக்கு அடிமையாக இருக்கணும்னா இது நடக்கிற காரியமா கேட்குறேன் நான், நடக்கிற காரியமானு கேட்குறேன். உங்கள்கிட்ட தான் எல்லாம் இருக்குல்ல செல்வாக்கெல்லாம், பதவி நட்சத்திரம் வால் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம்னு சொல்லிட்டு எந்த நட்சத்திரமாக நீங்கள் இருந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கிற செல்வாக்கை வச்சு நீங்களே சாதிக்க வேண்டியதான் என்ன சாதிக்கணுன்ட்டு. எதுக்காக நீங்கள் யாருமே ஒன்றுமே இல்லாதவங்க, அவங்க கையால் ஆகாதவங்கன்னு சொல்லிட்டு யாரை நீ நினைக்கிறியோ, வேதாளமாக இருக்கிற நீ, ஆயிரம் கொலைகள் ஆயிரம் பாவங்கள் எல்லாத்தையும் பண்ணின நீயும் உன்னுடைய கூட்டம் கூலி பட்டாளங்களும் அப்படி இருக்கும்போது நீங்களே சாதிக்க வேண்டியதானே. எதுக்காக வந்து யாரை வந்து தன்னுடைய பரம எதிரின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு எப்படியாவது தீர்த்து கட்டணும் ஒழிச்சு கட்டணும்னு எத்தனையோ தடவை அது முயற்சி பண்ணியாச்சு, இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது இவங்க சுடுகாடு போகிற வரையும் அது இது விடமாட்டாங்க. அது நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து ஒருத்தட்டு வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட வந்து பிச்சை கேட்குறீங்க நீங்கள்? இதில் தெரியுறதில்ல நீங்கள் எந்த ரகம்னு சொல்லிட்டு யாரை மட்டம் தட்டிகிட்டே இருக்கீங்களோ அவங்கள்ட்டே வந்து நீ பிச்சை கேட்டுட்டு அவங்க மூலமாக தான் நீ சாதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும்போ உன்னுடைய அவல நிலை உன்னை வந்து இந்த மாதிரிலாம் ஆட்டி படைக்குது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி எதிர்பார்க்க முடியும் இந்த மாதிரி பிச்சை கொடுக்கறதுக்கு? நாங்கள் பிச்சை கொடுக்கறதுக்கு என்ன, அதான் சார், ஒரு தடவை ஏமாற்றலாம், ரெண்டு தடவை ஏமாற்றலாம். ஏமாற்றுறதே உன்னுடைய பொழப்பாகவும் உன்னுடைய சாவகாசமும் ஆயிடுத்துன்னா, அந்த ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே அப்படின்ட்டு அந்த பாட்டில் ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதேன்னு எதுக்கு? ஒருத்தரை ஏமாற்றியே பழைக்கணும். எங்கே எந்த எத்தனை ஏணிப்படி, யாரை ஏணிப்படியாக உபயோகித்து எங்கே, அதுவும் வானத்தில் தொட முடியாத அளவுக்கு ஒரு பதவியை கிடைச்சாலும், அந்த பதவி கிடைச்சும் எவ்வளவு பதற்றம், எவ்வளவு அல்லல், எவ்வளவு ஒரே மன உளைச்சல், ஏன் தெரியும் வந்து தனக்கு இது வந்து தகுதியற்ற பதவி, இதுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடாத ஸ்தானம் நம்மளுக்கு கிடைச்சதுனால தான் அதை வந்து அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் ஒருத்தர் கையில் வந்து எதுவும் கொடுத்தாலும் அதை வந்து வாங்குறதுக்கு அந்த ரெண்டு கையையும் சேர்த்து அதை அந்த எது கொடுத்தாலும் அது அந்த ரெண்டு கைக்குள்ளே அடங்குறாப்பில் இருந்ததுன்னா அதை வந்து வச்சுக்க முடியும். அது அடங்க முடியாமல் அந்த கையை விட்டு அது அப்படியே தவறி விழுந்து அது எங்கேயோ போய் விழுந்துடுத்துன்னா அது யாரோட தவறு? அதான், யாருக்கு வந்து தரம் இல்லையோ தகுதி இல்லையோ அவங்களுக்கெல்லாம் இது கிடைச்சதுன்னா அதை எப்படி அதை தாங்கிக் கொள்வது, அதை எப்படி அதை வாங்கிக் கொள்வது, அதை எப்படி சமாளிக்கிறது, அது தெரியாமல் அவர்கள் அதை தவற விடுறது தான் இந்த மாதிரி இருப்பவர்களின் நிலைமையாகிறது. அதனால் இவங்க என்ன வேணாலும் ஆட்டம் போடலாம், என்ன வேணாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். அநீதி, அநியாயம், அக்கிரமம் இதெல்லாம் தெரிஞ்சும் அது பக்கம் போய் நிற்பது வந்து அவரவர்களின் அழிவு காலம். அதைத்தான் அவர்கள் உறுதியாக சொல்கிறார்கள். அப்புறம் இன்னொன்று வந்து, இந்த தீவிரவாதி மனிதன் பிறக்கும் பொழுதே வந்து கெட்டவன், அப்படி கெட்டவனாக தான் இவன் ஆக போகிறான். இவன் வளர்ந்து பெரியவனானதுக்கப்புறம் இவனுடைய தலைவிதி இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருக்கும் தெரிய வந்ததுன்னா அப்போவே கை கழுவி விடுவாங்களே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க. ஆனால் ஒரு உதாரணம், ஒரு நல்ல உதாரணம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன வந்து, இந்த உலகத்திலேயே வந்து மிக பெயர் வாய்ந்த, அதுவும் இந்த 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டில் உலகத்தில் பெயர் வாங்கிய, அதாவது நல்லதுக்கும் பெயர் வாங்குறாங்க கெட்டதுக்கும் பெயர் வாங்குறாங்க, அந்த இந்த கலியுகத்தில் யார் யார் கெட்டதுக்கெல்லாம் பெயர் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் ஓஹோன்னு உட்கார்ந்துருக்காங்க. யாருக்கு வந்து இப்போ சமயம்லாம் இருக்குது, யார் அந்த மகாத்மா காந்தி, ஓ அந்த கிழவனா, அந்த கிழவனை பற்றி சொல்லாதீங்க அப்படின்னு. யார் அந்த சுபாஷ் சந்திர போஸுன்னு, ஓ அந்த சுபாஷ் சந்திர போஸ் அதெல்லாம் வந்து கை கழுவினுங்க, அதெல்லாம் வந்து அப்படியே மறைச்சி எப்போவோ அவங்களுடைய வரலாறு சரித்திரத்திலையும் அப்படியே மூடி மறைச்சி அவங்கள வந்து கை கழுவ சொல்லிட்டாங்க. யார் இவங்க? வெளியில் இருக்கிற சதி கூட்டம். ஆமாம், சதி கூட்டம் தான், கேப்ரியல் அண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்களே பத்திரிகையாளர்கள்னு சொல்கிற வாடிக்கைகள், இந்த சதிக்கூட்டத்தின் வாடிக்கைகள்னே சொல்லுவேன். அவங்க இது சதிக்கூட்டம், அவங்களுடைய விதிமுறைகள் படி சுபாஷ் சந்திர போஸ் எல்லாத்தையும் உங்களுடைய வரலாறு சரித்திரத்திலிருந்து அப்படியே அகற்றி விடுங்கள், அப்படியே நீங்கள் நினைவு வைத்தால் அவர் வந்து எவ்வளோ பெரிய கையால் ஆகாதவர் ஆயிட்டார், தேசத்துக்கு ஒன்றும் பண்ணலை, தேசத்துக்கு துரோகம் தான் பண்ணினாருன்னு அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இந்த சதிக்கூட்டம் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே தவறாமல் ஒரு எந்த குறை இல்லாமல் நடத்தி வைக்கிறதுக்கு இந்த கலியுகத்தில் அரசாங்கம்னு ஒன்று இருக்குது. அந்த அரசாங்கத்தோட சேர்ந்த ஊடகம், திரை உலகம் அப்படிலாம் இருக்கும் பொழுது அவங்க தன்னுடைய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஆட்டம் ஆர்ப்பாட்டம் அமர்க்கலம் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்குது, எல்லாத்துக்கும் அந்த இறைவன் வந்து ஒரு முடிவு வைத்திருக்கிறார். இவர்களுடைய முடிவும் கூடிய சீக்கிரம் முடிவது தான் நிச்சயம், அதை இவர்கள் உணர வேண்டும். ஆனால் இந்த அவர்களையெல்லாம் நினைப்பதற்கு நேரமும் இல்லை, அதுக்கு வந்து ஒரு ஆர்வமும் இல்லை. மகாத்மா காந்தியாக இருந்து சுபாஷ் சந்திர போஸாக இருந்தாலும் சரி, யாரும் அவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய சுமையாகிட்டாங்க இந்த தேசத்துக்குன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் அவங்கள பற்றிலாம் நினைக்கிறதுக்கு இல்லை. ஆனால் நாங்கள் வந்து திரைப்பட உலகத்தில் இருக்கிறவங்களை இவங்கள எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்படியே ஹீரோ ஹீரோன்னு சொல்லிட்டு மாஸ் ஹீரோ ஆக்குங்க, மாஸ் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்காக இவங்க பண்ணுறதெல்லாம் பணத்துக்காக, பணம் வாங்காமல் இவங்கெல்லாம் படம் படத்தில் நடிக்கிறாங்களா? அது கிடையாது. ரவா பகலாக நடிச்ச வேலை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, அதுக்கு மேலே இவங்க பணம் வாங்குகிறாங்க. தயாரிப்பாளரெல்லாம் போண்டியாக்கிட்டு, எத்தனை தயாரிப்பாளர்கள் தான் தலையில் துண்டு போட்டுட்டு போயிருக்காங்க இவங்கள எட்டுன்னு சொல்லிட்டு, அதையும் இவங்க சொல்லணும். இவங்க இவ்வளவு அளவுக்கு மீறி பணம் வாங்கி மாஸ் அப்பீல், அது இந்த அப்பீல் அந்த அப்பீல்னு சொல்லிட்டு அந்த சாக்கை வச்சு இவ்வளவுக்கு கோடான கோடி வாங்கிறது, கருப்பு பணம் கலப்பு பணம் சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு தன்னுடைய மாஸ் ஹீரோ தனத்தை காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதையும் காமிக்கணும். அதையும் காமிச்சா தான் வந்து சொல்ல முடியும் இவங்க வந்து எந்த மாதிரி இடத்தில் எந்த மாதிரி ரகத்தில் உள்ளவர்கள் என்று. அப்புறம் அப்படி இருக்கும்போது அந்த இந்த கலியுகத்தில் அந்த மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கு. இவங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்களே தான் நீங்கள் வந்து பூஜிக்கணும், இவங்களே தான் இவங்களை தான் தரிசிக்கணும், இவங்களுக்கு தான் நீங்கள் வந்து எப்போவுமே இவங்களோட பெயர் இவங்களோட இதை தான் நீங்கள் நினச்சிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் இந்த வேதாளம் இந்த சதி கூட்டம் பண்ணுற சதி இந்த அநியாயம் தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது அதை வந்து அதன்படி நடந்துக்கிறது, இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனம், ஒரு தன்னுடைய தற்காலம் எதிர்காலத்தையே தான் வந்து நிராகரித்து அதை விலை பேசுபவர்களிடம் இவர்களே ஒரு இது அதற்கு விலை இல்லை, அதுக்கெல்லாம் ஒரு மதிப்பு இல்லை, இதை நாங்களே இதை வந்து உங்கள் காலடியில் வச்சிடறோம், எங்களுடைய தற்காலத்தையும் எதிர்காலத்தையும் உங்கள் காலடியில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம், அதை வச்சிடறோம், நீங்கள் என்ன வேணாலும் என்ன செய்யணாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நிலைமையை இவங்க உருவாக்கி இதை நடத்திட்டு இருக்கிறார்கள் இந்த நாடகத்தை. ஆனால் மகாபாரதமே முடிஞ்சது, இந்த கலியுகமாக முடியாமல் போகும்போது, அதுவும் இவர்களுடைய ஆட்டம் ஆர்ப்பாட்டம் முடியாமல் போகும்போது, இவங்களுடைய முடிவில் தானே கலியுகமும் முடிய போகுது, அதுவும் இவங்க நினைவு வச்சுக்கணும். இன்னொன்று வந்து இந்த மனிதன் பிறப்பது வந்து யாருக்கும் அவன் நல்லவனா கெட்டவனா ஆவானான்னு சொல்லிட்டு தெரியாமல் இருப்பது அந்த ஒரு சில காலத்துக்கு தான், அதுக்கப்புறம் அவன் எப்படி ஆகிறான்னு சொல்லிட்டு அவனுடைய செயலால் தான் அவன் நிரூபிக்கிறான் அவன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இந்த ஒசாமா பின் லாதின் சொல்லிட்டு அந்த நபரின் வாழ்க்கையை பார்த்தால், ஒசாமா பின் லாதின் பிறந்தப்ப குழந்தையாக இருக்கிறப்ப யாரும் அவங்க தாய் தந்தைக்கோ இல்லாட்டினா அவர் பிறந்த இடம் சவுதி அரேபியாலேயோ இல்லாட்டினா எங்கேயுமே வந்து யாருக்கும் உடனே தெரியல. ஒசாமா பின் லாதன் பிறந்துட்டாரா, ஐயோ இது வந்து உலகத்திலே ஒரு பேர் போன தீவிரவாதியால் ஆக போகிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கிடையாது. அது வந்து யாருக்கு இதுனா பிறக்கும் பொழுதே யாருக்கு கண்டம் சொல்லிட்டு தெரிய வந்ததுன்னா அது வந்து கம்சன், கிருஷ்ண பரமாத்மனின் தாய் மாமனான கம்சனுக்கு அந்த அறிகுறி வந்தது. அதாவது தன்னுடைய சொந்த தங்கையான தேவகியின் குழந்தை, எட்டாவது குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை வந்து எட்டு குழந்தைகள் பிறந்தது. அதில் வந்து ஒரு குழந்தை சொல்லலை, எந்த குழந்தை வந்துட்ட எந்த குழந்தை வந்து தன்னுடைய தங்கை தேவகியின் குழந்தையின் கையினால் கம்சனின் வதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கம்சனுக்கு தெரிய வந்துடுது. அதனால் அவனும் அந்த கம்சன் என்ன பண்ணினாப்புல வந்து ஒரு குழந்தையும் நான் உயிர் பிழைக்க விடமாட்டேன், ஒவ்வொரு குழந்தையின் உயிரையும் நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு தன் தங்கைக்குன்னு சொல்லிட்டு பார்க்காம தன் தங்கையையும் தன் தங்கையின் கணவர் அவரையும் வந்து மைத்துனரையும் வந்து சிறைச்சாலையில் வைத்து அந்த ரெண்டு பேரையும் வதவதன் வதச்சு அவங்கள கொடுமைப்படுத்தி எதுக்காக தன்னுடைய உயிர்னு சொன்னோன்னா கம்சனுக்கு கருப்பட்டி ஆயிடுது. தன்னுடைய உயிர்னா வெள்ளம் கருப்பட்டி ஆகி அந்த கம்சன் இன்னும் ஒரு பெரிய அசுரனாக மாறி தன்னுடைய தங்கையின் வாழ்க்கையை அவ்வளவு துன்பப்படுத்தி வாழ்க்கை அவங்களுக்கு இம்சை கொடுத்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் சிறைச்சாலையில் வைத்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு துன்பம் இம்சை கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் கொடுத்து இந்த கம்சன் என்ன பண்ணாப்புல, ஏன்னா தெரியாது எந்த குழந்தையும் இவனுக்கு இந்த கம்சனோட உயிரை எடுக்க முடியும் சொல்லிட்டு அது தெரிய வைக்கவில்லை அந்த பிரம்மன். அதனால் அது தெரியாமல் போனதுனால தான் வந்து, ஆனால் பிரம்மன் எழுதின விதி என்ன விதிக்கிறாரோ அந்த விதியை வந்து தவிர்க்க முடியாது. அது எந்த யார் என்ன பெரிய தன்னைத்தானே கொம்பன் சொல்லிட்டு நினைத்தாலும் அதனால் அவங்க வந்து கிருஷ்ண பரமாத்மன் பிறவி எடுக்கணும்ன்ட்டு இருந்தது, பிறவி எடுத்தார், சிறைச்சாலையில் பிறந்தார், அங்கிருந்து அவரை வேறு வழியில் அந்த சுரங்கப்பாதை மூலமாக வந்து சென்று கொண்டு சென்று அவர் எப்படி வளர்ந்தாலாம் இருக்குது அந்த இதில், கிருஷ்ண புராணத்துலேயும் இருக்குது, மகாபாரதத்துலேயும் இருக்குது, இதில் இந்த வேதம் இது மதம் சொல்லிட்டு மதம் சார்ந்த அந்த இதில் வரலாறு புராணத்துலலாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்புறம் யசோதா வளர்த்த கிருஷ்ணனாக மாறி அப்புறம் வந்து வதம் செய்யத்தான் செய்தான். எவ்வளவுதான் அசுரன் கம்சன் வந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணினான் தன்னுடைய தாய் மாமனாக இருந்தும். கடைசியில் என்ன இருந்ததோ அந்த கம்சனுடைய உயிர் யார் கையில் போக இருக்கும் சொல்லிட்டு விதி விதிக்கப்பட்டதோ அதே மாதிரி தான் நடந்தது. அந்த கம்சன் அதை தவிர்க்க முடியவில்லை. எவ்வளவோ அவனும் இதெல்லாம் பண்ணி பார்த்தான் கிருஷ்ணனை காலி பண்ணுறதுக்கு. அப்படி இருந்தும் அந்த கிருஷ்ணன் அந்த கம்சனை வதம் செய்து அவனுடைய அசுரத்தனத்தையும் அரக்கத்தனத்தையும் ஒழித்தார். அந்த மாதிரி தான் அப்போ வந்து அது கிருஷ்ண பரமாத்மனுக்கு சார்ந்தது. அதாவது ஒருத்தர் வருவார் இந்த கம்சனை வந்து தீத்து கட்டுவார்னு. அப்புறம் இங்கே ஆனால் இந்த உசாமா பின் லாதன் சொல்லிட்டு பிறந்தப்ப உலகத்துக்கு யாருக்குமே தெரியாத அவங்க தாய் தந்தையோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ அக்கத்து பக்கத்து யாருக்கும் தெரியாது இந்த பிறந்த குழந்தை வந்து இவ்வளோ பெரிய தீவிரவாதி ஆவான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த தீவிரவாதியாக ஆக்கினது யார் அதுதான் ஒரு முக்கியமான விவரம், விஷயம், அறிய வேண்டிய விஷயம். உசாமா பின் லாதன் பிறக்கும் போது தீவிரவாதியாக பிறக்கலை, ஆனால் வளர்ந்ததும் நல்ல வளர்ப்பு அதுதான் இருந்தது. ஏன்னா வந்து உசாமா பின் லாதன் வந்து ஒரு படித்த எழுத படிக்க தெரியாதவர் அது இதெல்லாம் கிடையாது. எழுத படிக்க தெரியாதவர்களாக இருந்தால் அவங்க காட்டுமிராண்டி, படித்தவர்கள் எல்லாம் ரொம்ப பெரிய ஒழுக்கம் உள்ளவர்கள்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வேத வாக்கு கிடையாது. அதெல்லாம் இப்போ தலைகீழாக தான் இருக்குது இந்த கலியுகத்தில். பார்க்க போனால் எவ்வளவுக்கு எவ்வளவு தன்கிட்ட என்னென்னமோ இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் அவ்வளவுக்கு அவ்வளவு தரமட்டமாக நடக்கிறதும் அவங்களுடைய ஒழுக்கமற்ற வாழ்க்கை வந்து அவங்களே சுற்றி காட்டுவதும் தான் இப்பொழுது இருக்கும் கலியுகத்தில் நாம் பார்க்குறோம், அனுபவிக்கிறோம். அதை மறுக்க முடியாத விஷயமாக இருக்கிறது, சம்பவமாகவும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த ஒசாமா பின் லாதன் வளர்ந்தது ரொம்ப செல்வமான செல்வந்தர் வீட்டில் தான் வளர்ந்தார். அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய பில்டிங் கான்ட்ராக்டர், சவுதி அரேபியாலே வந்து அப்போவே பில்லியனர் ஃபேமிலியில். அதனால தான் ஒசாமா பின் லாதினோட குடும்பத்திற்கும் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அண்ட் சீனியர் புஷ் அவருடைய அப்பா ஜார்ஜ் புஷ் அவருடைய குடும்பத்திற்கும் ஒசாமா பின் லாதின் குடும்பத்திற்கும் இது பொருளாதார சம்பந்தம், ரொம்ப நெருக்கமான சம்பந்தம் அவங்கள்ட்ட. இதெல்லாம் பொருளாதார சம்பந்தம் வச்சு வந்து அவங்க கொடுக்கல் வாங்கல்லாம் இருந்தது. அதனால தான் அந்த 2001 தீவிரவாதம் அமெரிக்காவில் நடந்து பெரிய உலகத்தையே பிரமிக்க வச்ச அந்த தீவிரவாதம் நடந்த பொழுதும் ஒசாமா பின் லாதினோட குடும்பத்தினர், அதாவது அவருடைய தம்பி, அவங்களுடைய சகோதரர், அவங்களுடைய உறவினர்லாம் இங்கே அமெரிக்காவில் இருந்தவங்களை ரொம்ப பத்திரமா, அதுவும் அவங்களுக்கு எந்த விதமான விபத்தும் எந்த விதமான எதுவும் கெடுதலும் வராதபடிக்கு அவங்களை அப்புறப்படுத்தி இந்த அமெரிக்கா விட்டு வெளியில் ஏற்றினதும் இந்த அரசியல், அதாவது ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷோட குடும்பம். ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது ஜார்ஜ் டபிள்யூ புஷ் டிக் சேனி பண்ணின அது ஒரு பெரிய சதி, அதுவும் ஒரு சதி தான். கேப்ரியல் போன்ற பத்திரிகையாளர்கள் இது கேட்க வேண்டிய ரொம்ப முக்கியமான வார்த்தை, சதி. சதி இல்லாமல் அரசியல் நடப்பதில்லை, சதிதான் அரசியல், அரசியல் தான் சதி. எவ்வளவுதான் கன்ஸ்பிரசி கன்ஸ்பிரசின்னு சொன்னாலும் தெர் இஸ் நோ ஸ்மோக் விதவுட் ஃபயர். புகை எங்கிருந்து வருதுன்னா நெருப்பு இல்லாமல் புகை வருவதில்லை. அதை அறிவதற்கும் தெரிவதற்கும் வந்து கொஞ்சமாவது தன்னுடைய சுய அறிவு உபயோகிக்கணும். கேட்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆடலாம். யாரோ ஒருத்தன் சொல்கிறான், யாரோ ஒருத்தன் கேட்குறான், நம்ம காசு கொடுக்குறான், நம்ம வாங்கிக்கிட்டு என்ன வேணாலும் வந்து உளறிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சுய அறிவுன்னு சொல்லிட்டு அது இருக்கும்போது, அது ஆண்டவன் கொடுத்த அறிவுன்னு ஒன்று இருக்கும்போது அந்த சுய அறிவை யார் உபயோகிக்கலையோ அதை விட அவங்க முட்டால் வந்து வேறு எது இருக்க முடியாது. தான் அவங்களுடைய சொல்கிற பேச்சில், அவங்களுடைய பேச்சிலையும் அவங்களுடைய நடத்தையிலையும் அவங்களுடைய செயல்கள் மூலமாக அவங்க காட்டுறது. அதனால் ஒசாமா பின் லாதினோட குடும்பமும் ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷோட குடும்பமும் ரொம்ப நெருக்கமான அவர்கள் சம்பந்தம், உறவு, அவங்களுக்கு அந்த ஒற்றுமை அதெல்லாம் இருந்தது. அதனால தான் வந்து ஒசாமா பின் லாதின் வளர்ந்த குடும்பம் வந்து ரொம்ப செல்வந்தர். அவருடைய அப்பா வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்து நிறைய இது நல்ல வருமானம் அதெல்லாம் வந்ததுனால ரொம்ப செல்வாக்கோடு தான் வளர்ந்தவர். அதனால தான் வந்து ஒசாமா பின் லாதின் பண்ணினது வந்து சிவில் இன்ஜினியர். ஒசாமா பின் லாதின் வாஸ் அ சிவில் இன்ஜினியர். அப்படி இருக்கும்போது வந்து ஒசாமா பின் லாதன் வந்து ஏதோ சாக்கடையில் நடந்துட்டு வந்துட்டு அப்படியே ஆயுதத்தை எடுத்து தீவிரவாதியாக மாறலை. ஒசாமா பின் லாதன் படித்து வளர்ந்து செல்வந்தர் குடும்பத்தில் செல்வாக்கோடு வளர்ந்த ஒசாமா பின் லாதன் சிவில் இன்ஜினியரிங் பண்ணிட்டு எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் அந்த ஒசாமா பின் லாதனை கூப்பிட்டு அதை அதில் வந்து ஈடுபட வச்சு அரசியல்ன்றதில் ஈடுபட வச்சது யார்? அரசியல் தான். அதுவும் எந்த அரசியல் அதையும் பார்க்குறது ரொம்ப முக்கியம். வேறு எதுவும் இல்லை. அமெரிக்காவோட அரசியல் அங்கே ஆப்கானிஸ்தானில் போய், ஆப்கானிஸ்தானில் அப்பொழுது வந்து ரஷ்யாவோட ஆதிக்கம், ரஷ்யா தான் ஆப்கானிஸ்தானை வந்து தன் கையில் வைத்திருந்தாப்ல. அந்த ஆப்கானிஸ்தான் ஆக்கியபேஷன் வந்து அதை வந்து கடைப்பிடித்து வைத்திருந்தது வந்து ரஷ்யா. அப்போ யுஎஸ்எஸ்ஆராக இருந்து ரஷ்யா யுஎஸ்எஸ்ஆர்ன்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிஸ்ட் சோஷியலிஸ்ட் ரஷ்யா அவங்க தான் வந்து ஆப்கானிஸ்தானை தன் கையில் வச்சுருந்தாங்க, கடைப்பிடித்து வச்சுருந்தாங்க. எப்படி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் இந்தியாவை ஆட்டி படித்ததோ அந்த மாதிரி யுஎஸ்எஸ்ஆர் வந்து ஆப்கானிஸ்தானில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி அவங்க அந்த ஆப்கானிஸ்தான் நாட்டை வந்து தன் இதில் ஆட்சியில் வச்சுருந்தாங்க. அதை விடுவிக்கிறதுக்காக அமெரிக்கா உள்ளர போய் அதோடைய அந்த அங்கே ஆப்கானிஸ்தானில் வந்து இருக்கிற அங்கே இருக்கிற உள்ளர இருக்கிற மக்களில் வந்து அந்த இதை தூண்டி மீன்ஸ் இந்த யுஎஸ்எஸ்ஆர் ரஷ்யாவை வந்து எப்படி வெளியேற்றணும்னா வந்து நீங்கள் வந்து ஒரு இது புரட்சி கிளப்பினாதான் நீங்கள் வந்து இவங்களை வெளியேற்ற முடியும்னு சொல்லிட்டு அமெரிக்கா போய் உருவாக்கின அந்த முஜாஹிதீன்ற படைன்னு சொல்லிட்டு முஜாஹிதீன்னா வந்து லிபரேஷன் அர்த்தம் உருதுலேயும் அரபிக்லேயும் அதோடைய பேர் அதான் வந்து இது லிபரேஷன் சொல்லிட்டு அதை விடுவிக்கிறதுக்காக விடுதலைக்காக புரட்சி கிளப்புறதுல அவங்கள அப்படி ஆரம்பித்து அந்த இதில் தான் வந்து ஒசாமா பின் லாதன் இவங்க இது பண்ணினது அட்ராக்ட் பண்ணினது அவங்க இவங்களை கவர்ச்சி பண்ணினது வந்து அமெரிக்கன் பாலிட்டிக்ஸ் அரசியல். அதுவும் எப்போ யார் இருக்கும்போது டெமோக்ராட் பாலிட்டிக்ஸ், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். டெமோக்ராட் பாலிட்டிக்ஸு ஜிம்மி கார்ட்டர் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் பிரசிடெண்ட் ஜிம்மி கார்ட்டர் பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ அவருடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் வேற யாரும் இல்லை, ஜிபிக்னியூ பிரசின்ஸ்கி. ஜிபிக்னியூ பிரசின்ஸ்கி தான் அல்காய்தான்ற அல்காய்தாவை உருவாக்கினதே ஜிபிக்னியூ பிரசின்ஸ்கி, வேற யாரும் இல்லை, நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அண்ட் தி ஃபார்மர் பிரசிடென்ட் ஜிம்மி கார்ட்டர் டெமோக்ராட் பிரசிடென்ட் டெமோக்ராட் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் தான் அல்காய்தாவை உருவாக்கினது. அப்படி அதுவும் எதுக்காகன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அது வந்து ரஷ்யாவை வெளியேற்றியாச்சு, அதாவது முஜாஹிதீன் அவங்கெல்லாம் சேர்ந்து ரஷ்யாவை வெளியேற்றியாச்சு. ரஷ்யா வெளியேற்றினதுக்கப்புறம் இந்த அல்காய்தாவை உருவாக்கினாங்க. யார்? ஜிபிக்னியூ பிரசின்ஸ்கி, நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அண்ட் ஃபார்மர் பிரசிடென்ட் ஜிம்மி கார்ட்டர். இது மறுக்க முடியாத இன்கான்ட்ரவர்டபிள் ஃபேக்ட். ஆங்கிலத்தில் பேசணும்னு சொல்கிறீங்கள, ஆங்கிலத்திலே பேச வையாவில் என்ன தமிழில் ரொம்ப அலட்டிக்கிறான்னு சொல்கிறதுனால தானே திரை உலகம் பிரபலங்கள் எல்லாத்தையும் வச்சு ஆங்கிலத்திலே சொல்ல வை, ஆங்கிலத்திலே சொல்ல வையின. ஆங்கிலத்திலையும் சொல்ல முடியும், தமிழ்லையும் சொல்ல முடியும், ஹிந்திலையும் சொல்ல முடியும், எந்த பாஷை சொல்ல எந்த பாஷையில் சொன்னாலும் உண்மை உண்மைதான், உண்மை பொய்யாக முடியாது. இது நிதர்சனமான உண்மை. எவ்வளவுதான் இவங்க வந்து எவ்வளவு தில்லுமில்லை, எவ்வளவு திகழ்ஜாலம், எவ்வளவு பொய் பித்தலாட்டம் எது பண்ணினாலும், சரித்திரத்தையும் வரலாறையும் இவங்க எவ்வளவு புரட்டி போட்டாலும் மாறாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அது எந்த வேதாளமாக இருந்தாலும், இந்த வேதாளம் ஆப்பிரிக்காவிலேருந்து வந்த கென்யா வேதாளமாக இருந்தாலும் சரி, இந்த கென்யா வேதாளம் நிர்மித்த நியமித்த எந்த கூலிப்பட்டாளங்களாக இருந்தாலும் சரி, யாரும் இதை மறுக்க முடியாது. ஒசாமா பின் லாதன் பிறவியிலே அவன் தீவிரவாதியாக பிறக்கலை. தீவிரவாதியை மாற்றினது இவங்க தான் அரசியல். இந்த மாதிரி ஒரு இந்த நாடுகளை அந்த அந்தல சிந்தலையாக்கி அவங்களை எப்படி தன் வசப்படுத்தி தன் கட்டுப்படுத்தி எப்படி நம்ம ஆண்டாண்டு காலம் தலைமுறை தலைமுறைக்கு இவங்களை அடிமைகளாகவே ஆக்கி நம்மளுடைய ஆதிக்கத்தை நீடித்து அது எந்த கலியுகமோ எந்த யுகம் பிறந்தாலும் நம்மளுடைய ஆதிக்கம் இது ஆண்டாண்டு காலமாக இது செல்ல வேண்டும் சொல்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரிலாம் சதி வந்து இதை சாதிச்சாங்க. சதியோடு நிறுத்தலை. கன்ஸ்பிரசி இஸ் நாட் ஜஸ்ட் மியர் கன்ஸ்பிரசி. கன்ஸ்பிரசி, தட்ஸ் அ வெரி கன்வீனியன்ட் டேர்ம் டு ஹைட் பிஹைண்ட் எனி அட்ராசிட்டி அண்ட் மான்ஸ்ட்ராசிட்டி ஃபார் த டெவல்ஸ். அதனால் அது ரொம்ப சுலபமாக போயிடுது. அது அவங்களுக்கு அது ஒரு வசதியாயிருது, கன்வீனியன்ஸ் ஆயிருது. ஆ, வசதியாயிருது உங்களுக்கு. சொல்லுங்க, கன்ஸ்பிரசின்னு சொல்லிடுங்க. கன்ஸ்பிரசி, கன்ஸ்பிரசி எந்த இந்த பூமியில் சரித்திரத்தில் நடக்காத எந்த விஷயம் வந்து ஒரு அதற்கு பின்னாடி ஒரு சூது, சூழ்ச்சி, விஷமம், வினை இல்லாமல் நடந்ததில்லை. அதை வந்து எப்படி மலுப்புறாங்க? வினை விதைப்பவர்கள் கன்ஸ்பிரசி என்ற பெயரில். ஆ, அது ஒரு கன்ஸ்பிரசி. அந்த கன்ஸ்பிரசி வந்து தத்ரூபமாக ஆகிறது இவங்க தான். இவங்க தத்ரூபமாக ஆக வைக்கிறது இவங்க தான். கன்ஸ்பிரசி இஸ் நாட் ஜஸ்ட் லெஃப்ட் அ கன்ஸ்பிரசி. கன்ஸ்பிரசி வந்து அதை ரியாலிட்டியாக மாற்றுறது, அதை உண்மையாக நிஜமாக மாற்றுறதும் இவங்க தான். ஆனால் அதை மறைஞ்சிக்கிறது கன்ஸ்பிரசின்ற ஒரு வசதியான ஒரு ஒரு சால்ஜாப்பு. அதை சொல்லிக்கிட்டு சால் ஜாப் சொல்லிக்கிட்டு அந்த கன்ஸ்பிரசின்றதில் மறைஞ்சிக்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்க. ஆனால் எவ்வளோ நாளைக்கு ஓட முடியும்? அதனால தான் சொல்கிறேன், ஒசாமா பின் லாதன் வந்து அவன் தீவிரவாதியாக பிறக்கலை, தீவிரவாதியாக வளரலை. வளர்ந்ததெல்லாம் வந்து நல்ல செல்வந்த குடும்பத்தில் நல்லா படித்து நல்லா இது பண்ணி தன்னுடைய தொழில் எல்லாத்துலேயும் நல்ல இதாக தான், மும்முரமாகவும் முன்னேற்றத்தோடும் தான் வாழ்ந்துட்டு இருந்தான். ஒசாமா பின் லாதன், ஒசாமா பின் லாதன் ஒரு பெரிய தீவிரவாதி, தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் வாண்டட் டெரரிஸ்ட் ஆக்கினதே இந்த அரசியல் தான். இந்த அரசியல் தான் நல்லவனை கெட்டவனாக ஆக்குறதும், கெட்டவங்களை நல்லவங்கன்னு சொல்லிட்டு ஆக்குறதும் எல்லாம் இந்த அரசியல் தான். அதனால தான் நான் இதுக்காக சொன்னேன், அரசியலின் விளக்கம் அதை தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். மூல காரணமே இந்த அரசியல் தான். அரசியல் தான் இந்த இந்த உலகத்தின் இந்த அவநிலைக்கு, அவதிக்கு காரணமே அரசியல் தான். அது இந்த மாதிரி கேடுகட்டவங்கள், இந்த வேதாளம் மாதிரி இருக்கிற கேடுகட்டவங்கள்லாம் வந்து இன்னும் ஜாஸ்தி அயோக்கியத்தனம் பண்ணுறது, அரக்கத்தனம் பண்ணுறது, தான் பிடிச்ச முயலுக்கு மூனைகால்னு சொல்லிட்டு நிற்கிறது. யார்கிட்ட பிச்சை வாங்குகிறாங்களோ அவங்களையே, பிச்சை போடுறவங்களே நாங்கள் ஆட்டி படைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு அலட்சியம், தன்னுடைய அழிவு காலத்தை தேடும் அலட்சியம். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் அல்காய்தாவை உருவாக்கினதே டெமோக்ராட் அட்மினிஸ்ட்ரேஷன் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஜெபிக்னியூ பிரிசின்ஸ்கி அவரால் உருவாக்கப்பட்ட அந்த அல்காய்தா தான். அதற்கு அப்புறம் அந்த அல்காய்தாவோட இது வந்து திசை மாறி, எப்படி என்னடா இது, நம்ம என்ன நினச்சி வந்தோம், என்னவோ ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் தான் வந்து ஒசாமா பின் லாதன் அந்த தீவிரவாதத்துக்கு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் இவங்களுடைய சலுகை, இவங்களுடைய இது இல்லாமல் யாரும் எந்த தீவிரவாதமும் எந்த இதுவும் நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. இவங்க கை கொடுத்து இவங்க எல்லா வகையிலையும் இவங்களுக்கு பண வசதியிலிருந்து லாஜிஸ்டிக் சப்போர்ட், எந்த விதமான எந்த இதாக இருந்தாலும், டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, எல்லாம் இவங்க கொடுத்து அந்த சொல்லுவாங்கல்ல, பாம்பை வந்து வீட்டில் வளர்த்தீங்கன்னா அதுக்கு பாம்புக்கு பால் ஊற்றி அந்த பாம்பை வந்து வளர்த்து அது என்னடா இது, இவ்வளவு நம்ம பால் ஊற்றி வளர்த்த பாம்பு நம்மளே கொத்த வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிலைமையை உருவாக்கினதும் இந்த அரசியல் தான் சொல்லலாம். அதே ஒசாமா பின் லாதன் இவங்க எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஒசாமா பின் லாதன் தீவிரவாதம் தீவிரவாதி ஆகி தீவிரவாதம் பண்ணினாலும் அந்த ஒசாமா பின் லாதனோட குடும்பத்தினருக்கே பாதுகாப்பு கொடுத்தது இந்த அரசியல். அதுவும் எப்போ நாட்டையே தாக்குதல் ஆகி உலகமே பிரமிக்க வச்சு உலகமே அப்படியே அதிர்ந்து போய் இப்படியும் ஒன்று நடக்க முடியுமான்னு சொல்லிட்டு நாடகத்தையெல்லாம் நடத்தின இந்த அரசியல், எத்தனையோ எத்தனையோ தேசங்கள்லேருந்து எச்சரிக்கை கொடுத்தாங்க, இந்த மாதிரிலாம் எங்களுக்கு தகவல் வருது, ஒசாமா பின் லாதன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண போகிறாராமே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஏதாவது நீங்கள் உஷாராக இருந்துக்கோங்க, இதுக்கு வந்து ஜாகிரதையாக இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எத்தனையோ தேசங்கள்லேருந்து, சின்ன தேசம்லேருந்து பெரிய தேசம் வந்து எல்லாரும் சொன்னாங்க. இவங்களுக்கு தெரியாததா, சந்திர மந்திரத்தில் போய் நாங்கள் கால் வச்சுட்டு வந்தோம், விண் உலகத்தில் எங்களுடைய ராஜ்யம்தான் இருக்குது, விண் உலகத்துலேயும் நாங்கள் வந்து படை, அதுவும் என்ன இராணுவப்படை நாங்கள் விண் உலகத்திற்கே நாங்கள் அனுப்புவோம் சொல்லிட்டுலாம் சொல்கிறோம் இவங்களுக்கு. அந்த பாறை கடியில் உட்காந்துருக்க ஒசாமா பின் லாதன் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியாமல் இருந்ததுன்னு சொல்கிறாங்களா? அப்படிலாம் நடித்தாங்க, செஞ்சதெல்லாம் இவங்க தான், தானே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அதான் சொல்லுவாங்க, தானே தீயை வச்சுட்டு தானே அணைக்கு அந்த தீயை வந்து காட்டு தீயாக மாறிடுத்து இதை என்ன பண்ணுறது, தானே வந்து இந்த தீயை அணைக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி வர அந்த மாதிரி ஒரு பாசாங்கம், அந்த மாதிரி ஒரு நடிப்பு வர அதையும் நாடகம் நடித்தாங்க. உலகம் பார்த்து மயங்கி என்ன பண்ணுறது, புலம்பி குழம்பி போய் பயந்து போய் நடுங்கி போய் என்ன பண்ணுறது, இப்படிலாம் நடக்குதே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஒசாமா பின் லாதனை வச்சு எவ்வளவு அறுவடை பண்ண முடியுமோ அவ்வளவு அறுவடை பண்ணியாச்சு. அதையும் சும்மா இல்லை, ஒசாமா பின் லாதன் இறந்து போனது வந்து 2001 டிசம்பர், நவம்பர் டிசம்பர் மாதம். ஏன்னா அவருக்கு வந்து அந்த கிட்னி ஃபெயிலியர், ரீனல் ஃபெயிலியர் ஆகிடுத்து. அதனால தான் கிட்னி டிசீஸ் இருந்ததுனால தான், தன்னுடைய அந்த நோய் இருந்ததுனால அவருக்கு இதில் பாகிஸ்தானில் போய் டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தது எல்லாம் இவங்களுக்கு தெரியும். எஃபிஐலாம் போய் ஒசாமா பின் லாதன் பெட்டுக்கு பக்கத்தில் உட்காந்து என்ன சௌக்கியமாக இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேறு ஏதாவது சலுகை வசதி வேணும்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டுலாம் கேட்டுட்டு அப்படியெல்லாம் ரொம்ப இதோட மதிப்பு மரியாதையோட பந்தோஸ்தோடு தான் வச்சுருந்தாங்க ஒசாமா பின் லாதனை. அவ்வளோ பெரிய உலகத்தில் பேர் பண்ண தீவிரவாதியை அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அந்த தீவிரவாதமும் நடந்த பிறகும் அந்த ஒசாமா பின் லாதனுக்கு இவங்க அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்து அந்த ராவல்பிண்டியில் பாகிஸ்தானில் உள்ள ராவல்பிண்டி, அதுவும் ராவல்பிண்டியில் தான் பாகிஸ்தான் ISI அதாவது அந்த இன்டெலிஜென்ஸ் ISI இன்டெலிஜென்ஸ் உளவு ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸும் அங்கே தான் இருக்குது பாகிஸ்தானோட. அப்படி இருக்கும்போது அங்கேயே வந்து ஒசாமா பின் லாதன் வந்து சிகிச்சை எடுக்கிறதெல்லாம் இவங்கெல்லாம் எல்லாம் தெரியும், போய் பக்கத்தில் உட்காந்து க்ஷேமம்லாம் விசாரிச்சுட்டு, க்ஷேமமாக இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, இன்னும் என்ன ஏதாவது குறைச்சல் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் எல்லா குறையும் தீர்த்து வைக்கிறோம் சொல்லிட்டு அதெல்லாம் ஆதரவு இது கொடுத்துடுது, அரவணை கொடுத்துட்டு தான் இருந்தாங்க இவங்க அமெரிக்காவிலிருந்து. அப்படி இருந்துட்டு ஒசாமா பின் லாதன் போயாச்சு. தலையெழுத்துன்னு ஒன்று இருக்கு, தீவிரவாதியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் எழுதி வச்சுருக்கிறது போயாச்சு. நவம்பர் டிசம்பர் மாதமே ஒசாமா பின் லாதன் காலமாயாச்சு. அதை மூடி மறைச்சு இந்த வேதாளம் இது பதவிக்கு வந்ததுக்கப்புறம் 2012 என்ன ஒரு சினிமா காமிச்சாப்பில், அதனால தான் சினிமா உலகத்தோடு அவ்வளவு ஈர்ப்பு, பிரபலங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துக்கிட்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு இந்த மேடை காமிச்சிக்கிட்டு அந்த மேடை காமிச்சிட்டு ஹாலிவுட்டை ஒன்று வச்சுக்கிட்டு ஏதோ ரிப்போர்ட்டர் போகிறாங்களாம் வராங்களாம், அடாடாடாடா வேறு என்ன காமிக்க முடியும், கண்ணாடியை தவிர வேறு என்ன காமிக்க முடியும், இந்த மாதிரி இருக்கிற உதவாக்கிற அரசியல் வேதாளத்துக்கெல்லாம் வேறு என்ன காமிக்க முடியும்னு கேட்குறேன் நான். அதனால் அந்த ஒசாமா பின் லாதன் எப்போவும் 2001 காலமான ஒசாமா பின் லாதனை வச்சுக்கிட்டு அறுவடை பண்ணாப்புல தன்னுடைய அரசியலுக்கு 2012 தன்னுடைய இது எல்லாம் செதறி போய் அந்த 2010 ஆள் எப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்செடுத்து வாக்காளர்களுக்கு தெரிஞ்செடுத்து சொல்லுவாங்கள்ல, எவ்வளோ தான் வந்து வேஷம் போட்டு தன்னைத்தானே மறைக்க நினச்சாலும் ரொம்ப நாளைக்கு அதை வந்து நீடிக்க முடியாது. வேஷம் கலையத்தான் செய்யும், சுய உருவம் நேரில் வரத்தான் வரும், அது வந்தே தீரும், அப்படி தான் ஆச்சு. ஸோ அதனால் செயல்கள், தன்னுடைய செயல்கள் அப்படி இருக்கு இல்லையா, அதனால் வந்து செயல்கள் மூலமே எவ்வளவு வேஷம் போட்டாலும் அந்த சொன்னால் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான், எவ்வளோ சீக்கிரம் அகப்படுவான்னு சொல்லிட்டு அவனுடைய செயலில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. எவ்வளோ பெரிய தீரக்கடைஞ்ச திருடனாக இருந்தாலும் அவன் கொலைகாரன் கொள்ளைக்காரனாக இருந்தாலும் அவனுடைய செயல் வந்து ஏதாவது ஒரு அறிகுறி ஏதாவது ஒரு அடையாளத்தை விட்டுட்டு தான் போவான். அந்த அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இந்த திருடன் எவ்வளோ பெரிய கொலைகாரன் கொள்ளைக்காரன் எவ்வளோ பெரிய அயோக்கியன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த செயலில் தெரிஞ்செடுத்து மக்களுக்கு. அதில் தெரிஞ்சதில் வந்து என்னாச்சு, ஐயோ நம்மளுடைய இதெல்லாம் வண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏறிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த காபரா அந்த பயத்தில் வந்து ஒசாமா பின் லாதனை திரும்ப எப்போவோ செத்து போய் காலமான ஒசாமா பின் லாதனை திரும்ப அதை தன்னுடைய பெரிய வீர தீரத்தில் போய் அதுவும் அந்த அபாத்தாபாத்ன்ற பாகிஸ்தானில் இருக்கிற அபாத்தாபாத் அதுவும் எங்கே, அதே ராவல்பிண்டி பக்கத்தில் தான், ராவல்பிண்டி நகரத்தில் பாகிஸ்தான் மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் இருக்கிற அந்த இதில் வந்து ஒரு வீட்டில் போய் ஒசாமா பின் லாதன் ஒளிஞ்சிருக்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு தான் பெரிய வீர தீரத்தில் போய் அந்த இங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து ஆப்ரேஷன் சொல்லிவிட்டு அதை நேவி சீல்னு சொல்லிட்டு ஒரு இதை ஒரு குழுவை அமைச்சு தன்னுடைய தில்லு மில்லுக்காக அது ஒரு நாடகம் நடத்தினாப்புல. செத்துப்போன காலமான 2001 காலமான ஒசாமா பின் லாதன் திரும்ப கொலை பண்ணினது இந்த வேதாளம் ஒருத்தர் தான் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாது. அதனால் செத்து யாருக்கு வந்து உயிர் எப்போவோ இழந்தாச்சோ அவங்கள திரும்ப நாங்கள் வந்து அவங்களோட உயிர் எடுத்ததுன்னா அது வந்து இந்த மாதிரி இருக்கிற வேதாளத்தினால தான் முடியும். அந்த மாதிரி ஒரு கதையும் ஒரு இதையும் நடத்தி அப்புறம் என்ன பண்ணினாப்புல, அதே யாரை வந்து அந்த நேவி சீலில் வந்து அனுப்பிச்சாப்லையோ அவங்களையும் தீர்த்து கட்டியாச்சு இந்த வேதாளம். ஏன்னா எதுவுமே ஒரு இது செய்த ஒவ்வொரு குக்கர்மம் ஒவ்வொரு அநியாயம் துரோகம் ஒவ்வொரு அழிச்சாட்டியும் ஒவ்வொரு கொடூரமான செயல்களுக்கெல்லாம் யாருமே ஆதாரமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆதாரத்தையும் அழிக்கிறதுல இந்த வேதாளத்தை மாதிரி யாருமே தீரக்கடைஞ்சவங்க கிடையாது. அதனால் அந்த நேவி சீலில் அனுப்பிச்ச அந்த சின்ன பசங்கள் அமெரிக்க இதிலிருந்து கப்பல் படையிலேருந்து நேவி சீல் கப்பல் படையிலேருந்து அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து சின்ன வயது அவங்களுக்கெல்லாம் வந்து மிச்சம் போனால் வந்து ஒரு குறைஞ்சது வந்து 18 22-23 வயசு தான், அவ்வளோ சின்ன வயது. அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்கள இந்த வேதாளத்தோட இதுக்காக அனுப்பிச்சு ஒசாமா செத்துப்போன ஒசாமா பின் லாதன் திரும்ப தான் சாக வச்சது மாதிரி அது சொல்லிவிட்டு இப்போ அமெரிக்க மக்கள் வந்து எங்கே இது ஆதாரம் எங்கே ஒசாமா பின் லாதனை கொலை பண்ணியாச்சுன்னா எங்கே அவனுடைய ஒசாமா பின் லாதனோட சடலம் எங்கே அவருடைய உடல் எங்கே அதையாவது நாங்கள் பார்த்துக்குறோம். இவ்வளோ பெரிய தீவிரவாதி இவ்வளோ பெரிய தீவிரவாதம் பண்ணினோம் நம்மளுடைய தேசத்தையே உலகத்தையே பிரமிக்க வச்ச 2001 செப்டம்பர் 11 பிரமிக்க வச்ச அந்த ஒசாமா பின் லாதன் பிடிச்சு அவனை கொலை பண்ணினது சாதாரண விஷயமா? அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை காமிங்க, ஒசாமா பின் லாதனோட உடலை காமிங்கன்னு இந்த வேதாளமும் வேதாளத்தோட கூட இருக்கிற கூட்டணி இந்த சதி கூட்டம் என்ன பண்ணிச்சு, எந்த மாதிரி சதி பண்ணி பொய் பித்தலாட்டம் சொன்னாங்கன்னா, ஓ வே ஒசாமா பின் லாதன் வந்து அவர் முஸ்லீமாச்சே, முஸ்லீமோட அவங்களுடைய கலாச்சாரம் படி முஸ்லீமோட சம்பிரதாயம் படி வந்து யாரும் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள வந்து கடலில் அப்படியே தூக்கி போட்டுறது, அப்படியே கடலில் தூக்கி போட்டுருவாங்களாம். அதனால் நாங்கள் வந்து ஒசாமா பின் லாதனை கொலை பண்ணி எப்போ காலமான ஒசாமா பின் லாதனை நாங்கள் ரொம்ப வீர தீரமாக போய் அங்கே அந்த அவர் ஒளிஞ்சிருந்த வீட்டில் போய் நாங்கள் கொலை பண்ணிவிட்டு அவரோட உடலில் வந்து அப்படியே அரேபியன் சீலை நாங்கள் தூக்கி எறிஞ்சிட்டோம். ஐ மீன் அரேபியன் சீலை சகல மரியாதையோடு நாங்கள் வந்து அதை நாங்கள் இது மிதக்க விட்டுட்டோம். அடாடாடாடா என்ன கதை, என்ன கதை வசனம், என்ன நாடகம், என்ன திரைப்படம், ஆஸ்கர் அது இதெல்லாம் அதெல்லாம் பிச்சை வாங்கணும் இவங்கள்ட்ட இல்லை, அந்த மாதிரி காமிச்சாப்பில் சவுதி அரேபியாவில் வந்ததுனால பிறந்ததுனால ஒசாமா பின் லாதனுக்கு கடைசி இறுதி சடங்குகள் இந்த வேதாளம் கொடுத்த இறுதி சடங்கு வந்து அவரை அரேபியன் சீலை மிதக்க விட்டாராம். என்ன என்ன உன்னதமான, என்ன அற்புதமான, என்ன அமோகமான சடங்கு இல்லையா? ஒரு தீவிரவாதிக்கு இந்த மாதிரி ஒரு இது, ஒரு தலைவர், ஒரு ஜனாதிபதி இப்படி கொடுக்கறது வந்து உலகமே உலகமே ஆச்சரியப்படுற மாதிரி தான் இதெல்லாம் நடக்க முடியும். அதனால் அப்படின்னு வந்து ஒரு சரியான ஒரு இந்த ஒரு கேவலமான, ஒரு அசிங்கமான, ஆபாசமான ஒரு பொய்யை சொல்லிட்டு துரோகம், நம்பிக்கை துரோகம், தேச துரோகம், உலகத்துக்கே துரோகத்தை பண்ணிட்டு அந்த கதையை முடிச்சுட்டு தான் 2012 ஜனாதிபதி தேர்தல்னு சொல்லிட்டு அதையும் பேரும் பேசி வாங்கினாப்புல. இந்த மாதிரிலாம் நடக்கிறா தான் சொன்னேன். ஆனால் இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், ஒசாமா பின் லாதன் நல்ல குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து தான் படித்து எல்லாம் பண்ணி அரசியல் அரசியலால் தீவிரவாதி ஆகின ஒசாமா பின் லாதனே தன்னுடைய கடைசி நேரம் சொல்லிட்டு வந்தது வந்து இது வந்து உண்மையான, இது 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 நிதர்சனமான உண்மை. ஒசாமா பின் லாதன் தன்னுடைய கடைசி நேரத்தில் தான் உயிர் இழக்கப் போகிறோம் சொல்லிட்டு, ஏன்னா தன்னுடைய இது நோய் வந்து ரொம்ப முத்தி போய் ஒன்றும் பண்ண முடியாமல் போனதுக்கப்புறம் சிகிச்சையிலையும் கூட குணமாகாமல் அந்த ஒசாமா பின் லாதன் மரணப்படுக்கையில் படுத்திருக்கும் பொழுது தன்னுடைய மகனுக்கு கொடுத்த அறிவுரை கடைசியாக தன் குடும்பத்தினரிடமிருந்து பிரியும் பொழுது ஒசாமா பின் லாதன் தன் மகனுக்கு சொன்ன அறிவுரை என்னன்னா, நான் சென்ற பாதையில் நீ செல்லாதே. அதாவது நீயும் எதையும் அந்த யாரும் இது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீயும் தீவிரவாதி ஆகிறாதே, நான் சென்ற பாதையில் நீ செல்லாதே, நான் செய்த தவறை நீ செய்யாதே. அதாவது அந்த மாதிரி சொல்லி நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவ்வளோ பெரிய உலகத்தின் மோஸ்ட் வாண்டட் டெரரிஸ்ட்லாம் சொல்லிட்டு சொன்ன ஒசாமா பின் லாதனுக்கு மரணப்படுக்கையில் படுத்திருக்கும் பொழுது வந்த இது ஒரே ஒரு உணர்ச்சி, உணர்வு என்னன்னா, தன்னுடைய மகனுக்கு அதான் சொன்னாப்ல, என்னுடைய பாதையில் நீ செல்லாத, நான் செய்த தவறை நீ செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சாப்ல. ஆனால் இந்த அரசியல் அப்பேற்பட்ட தீவிரவாதின்னு சொன்ன ஒசாமா பின் லாதன் எல்லாத்தையும் இவங்க பிச்சை வாங்க வைக்கிறாங்க. இவங்களுடைய தீவிரவாதம், இவங்களுடைய கொடூரமான செய்கைகள், நடத்தைகள், பித்தலாட்டம், பொய், இதுவே பிறவி குணம், இதுவே தான் இவங்களுடைய வாழ்க்கை, இதுதான் இவங்களுடைய பிறப்பும் இறப்பும், இதே தான், வேற ஒன்றும் இல்லை. அதனால் யார் இந்த வேதாளத்துக்கும் வேதாளத்தோட சேர்ந்த யாராக இருந்தாலும் சரி, அருகில் இருப்பவரும் சரி, இல்லாட்டினா எவ்வளவு மைல் தூரத்தில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருக்கிற வேதாளத்துக்கும் வேதாளத்தின் இந்த இதோட அரக்கத்தனம், அசுரத்தனம், இந்த வெறித்தனத்துக்கு தீனி போடுபவர்களும் தானே இவர்களுடைய இவர்களுக்கு அடிமையாகி இவர் தன்னுடைய தன்னலம் சுயநலத்துக்காக தான் அவங்கெல்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் இவர் மேலே பெரிய இந்த வேதாளத்து மேலே ஒன்றும் தனி மோகம், காந்தம் சொல்லிட்டு சொல்ல அந்த மாதிரி ஈர்ப்புன்னு சொல்ல முடியாது. தன்னுடைய சுயநலம் தன்னலத்துக்காக தான் இதெல்லாம் நடக்கிறாப்புல. அதனால் இந்த தன்னலம் சுயநலம் பிடித்தவர்கள் இந்த வேதாளத்தின் பேச்சை கேட்டுக்கொண்டு வேதாளத்திற்காக ஜால்ரா போடும் கூலி பட்டாளங்களிடம், அது யாராக இருந்தாலும் சரி, சினிமா பிரபலங்களாலும் சரி, ஊடகம் ஆக இருந்தாலும் சரி, திரை நட்சத்திரம், வால் நட்சத்திரம், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, யாரும் எங்கேருந்து வந்தாலும் சரி, இந்த வேதாளம் வேதாளத்தின் கூட்டங்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு இவர்கள் ஆடுவது மகாபாரதத்தில் எப்படி எல்லோரும் சொல்லியும் அந்த பகவன், அந்த கடவுளே சாக்ஷாத் மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணு கிருஷ்ண பரமாத்மனாக அவதாரம் தரித்து இந்த பூமியில் வந்து அவர்களுக்கு எடுத்து கூறி, இதை வந்து உங்களுக்கே நல்லா தெரியும், நீங்கள்லாம் பெரிய மன்னர்கள், குருக்கள், அவ்வளோ பெரிய உங்களுடைய இதெல்லாம் வந்து உங்களுடைய பற்று, உங்களுடைய சுய உங்களுடைய சுய அடையாளம் சொல்லிட்டு பார்த்தா வந்து நீங்கள்லாம் வந்து உங்களுடைய ஸ்தானத்தை வந்து நீங்களே பெரிதுபடுத்திக்கிறீர்கள். அந்த மாதிரி உங்களுடைய இருக்கும் பொழுது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று அவசியமில்லை. அப்படி இருந்தும் அநீதி அநியாயம் எங்கே இருக்கோ அந்த பக்கமே நீங்கள் போய் சாஞ்சு அந்த பக்கமே நீங்கள் சரியிறதுனா அது உங்களுடைய அழிவு காலத்தை தான் தேடும். எப்படி வந்து ஒரு ஆணானப்பட்ட டைட்டானிக் நாங்கள் டைட்டானிக் பண்ணினோம், அது வந்து எப்போ எங்கேயுமே எது முழுகினாலும் இங்கே டைட்டானிக் மாத்திரம் முழுகவே முழுகாதுன்னு சொன்னாங்க. ஆனால் என்னாச்சு, எப்போ டைட்டானிக் பண்ணினாலும் அது அப்போவே ரொம்ப நாள் ஆகலை, கொஞ்சம் நேரத்துலேயே அந்த டைட்டானிக்கை கடல் கடியில் போய் முழுகி அது இப்போ வந்து ஒரு உதாரணமாகத்தான் இருக்கிறது. சாங்க் லைக் அ டைட்டானிக் அப்படின்ட்டு, டைட்டானிக் போல் முழுகி போயிடுத்துன்ட்டுன்னு அந்த மாதிரி ஆயிடுத்து, ஒரு உதாரணமாக இப்பொழுது இருக்கிறது. அதைத்தான் தெரிய வேண்டும் இவங்களுக்கு. கிருஷ்ண பரமாத்மன் மகாவிஷ்ணு கிருஷ்ண பரமாத்மனாக வந்து எத்தனையோ எவ்வளவோ எடுத்து கூறி எடுத்து சொல்லியும் இல்லை நாங்கள் கேட்க மாட்டோம், அநீதி அநியாயம் எங்கே இருக்கோ அங்கே தான் நாங்கள் போவோம், அங்கே தான் நாங்கள் சரிவோம்னு சொன்னதுனால என்னாச்சு, எங்கே முழுகிற கப்பலில் நீ அதில் ஏறினா நீ தானே முழுகி போவ, நீ மாத்திரம் வந்து மெதந்து மேலே வந்துடுவியா, வர முடியுமா, எங்கே கீழே அந்த கப்பல் மூழ்கி கீழே போகுது, கடலுக்கு அடியில் கடல் அடி தளத்தில் போய் விழுந்தாச்சு அந்த கப்பல் மூழ்கி போய், அந்த மூழ்கி போகிற கப்பலில் தான் நான் போவேன்னு சொன்னால் நீ தானே அதோடு சேர்ந்து மூழ்க போகிற, அது உன்னுடைய இஷ்டம், உன்னுடைய நீ நிர்ணயித்தது, நீ முடிவு எடுத்ததுன்னா அது உன்னுடைய அது உன்னுடைய இஷ்டம், நீயாக எடுத்துக்கிட்ட அந்த முடிவது, வேறு என்ன பண்ண முடியும். அந்த மாதிரி அண்ட் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன், இந்த வேதாளத்துக்கு வந்து எங்கே தலையிடணுமோ அங்கே தலையிடாமல், எங்கே இதை தன்னுடைய இதை பார்க்கணுமோ அதை அங்கே காமிக்காமல், சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் இந்தியா தமிழ்நா அதுவும் தமிழ்நாடு, எதுக்காக தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு நாட்டாமல் பண்ண வர, உன்னை யார் தமிழ்நாட்டில் வந்துட்டு நாட்டாமல் பண்ண சொல்கிறான், போக வேண்டியதானே கென்யாவுக்கு போ, கென்யாவில் போய் அங்கே இருக்கிற காண்டாமிருகம் ஒட்டகசினிங்கி ஒட்டகசினிங்கி காண்டாமிருகத்துக்கு போய் புல் போட வேண்டியதானே கென்யாவில் போய், ஓ ஒருவேளை அதுகளே சொல்லுங்க, அந்த காண்டாமிருகம் ஒட்டகசினிங்கி புல் போட்டாலே இந்த வேதாளம் கையாலேயா நம்ம புல் சாப்பிடணும், இந்த வேதாளமே வந்து யார் யாரையோலாம் வச்சு மனுஷனே தின்ன வச்ச வேதாளமாக செய்து இது நம்மளே விட்டு வைக்க போதுன்னு சொல்லிட்டு அதுகளே காண்டாமிருகமும் ஒட்டு சொன்னீங்களாம் பயந்துட்டு ஓடிடுங்க, இந்த வேதாளம் கையால் புல் சாப்பிடணும்னா, இவ்வளோ பாவம் பண்ணினா இந்த வேதாளத்து கையாலேயே நாங்கள் புல் சாப்பிடணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இருக்க இந்த வேதாளத்திற்கு என்ன இப்படி வெறி பிடிச்சு அலையிறதுன்னா, தன்னுடைய தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்கிட்டாச்சு. எதனால் எவ்வளவு தான் வந்து இருந்தாலும் கடவுள் வந்து ஏதாவது ஒரு சரி பார்க்கலாம், இவனுக்கு இது கொடுக்கலாம், இவனுக்கு அது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்து சோதனை பண்ணுறாருன்னு வச்சுக்கோ, அந்த கொடுத்தது நீ எந்த மாதிரி உபயோகிக்கிற, கடவுளே தட்டி கேட்குறாப்புல. இந்த வேதாளம் எனக்கு என்ன ஞாபகப்படுத்துதுன்னா, பஸ்மாசுரன் ஒருத்தன் இருந்தான், எத்தனையோ அசுரர்கள் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க, அதான் சொன்னாங்க இந்த லோகமும் இல்லை அந்த இந்த மற்ற லோகத்துலேயும் இருக்குதுங்க அசுரர்கள். அதனால தான் வந்து கடவுள் வந்து 24/7 7/11 ஷோ, இங்கே இருக்கிற பூமியில் இருக்கிற 7/11 ஸ்டோர் கூட மூடிட்டு போயிட்டாங்க, அமெரிக்காவில் முடியாச்சு, மற்ற இடத்துல இருக்காங்களா இல்லைன்னு தெரியல, 7/11 ஸ்டோர் வச்சதே அதாவது ஏழு நாட்கள், ஞாயிறுலேருந்து சனி வரையும் 7 நாட்கள் 11 மணி வரையும் இருந்தது. ஆனால் இங்கே வந்து அதுவும் முடியாச்சு, அவனால் தாக்கு பிடிக்க முடியல. ஆனால் கடவுள் வந்து 24/7 ரவுண்ட் த கிளாக் வேலை பார்த்தோம், இன்னும் அவருக்கு வந்து ஓய்வில்லை, கடவுளுக்கு ஓய்வே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எந்தெந்த லோகத்திலெல்லாம் அசுரத்தனம் நடந்துட்டுருக்கோ, அந்த அசுரர்களில் ஒரு அசுரன் இருந்தான், அவன் பேர் வந்து பஸ்மாசுரன். சிவபெருமான்கிட்டையே வரன் வாங்கி சிவபெருமானையே நான் வந்து தீர்த்து கட்டப்போகிறேன். இவன் இவர்கிட்டன்னு நம்ம வரன் வாங்கியாச்சு, இவர் எதுக்கு நம்மளுக்கு, நம்மளுக்கு எதுக்கு இவர் இருக்கணும், இவரை வந்து இவரே காலி பண்ண வச்சிடலாம். அதே கதி தான் இந்த வேதாளம் பண்ணுது. எனக்கு இந்த வேதாளத்தோட செய்கைகள் செயல்கள் பார்த்தா அந்த பஸ்மாசுரன் ஞாபகம் தான் வர்றது. ஏன்னா அந்த பஸ்மாசுரன் அந்த மாதிரி தான் பண்ணினாப்ல. அந்த பஸ்மாசுரன் சிவபெருமான்கிட்டருந்து வரன் வாங்கிறது வந்து குதிரை கொம்பு மாதிரி. அப்படி இருந்தும் சிவபெருமானுடைய இதை வந்து வாங்கிட்டு சிவபெருமானே நம்மளுக்கு எதுக்கு, நம்மளுக்கு தான் வரம் கழிச்சிருச்சு, அப்புறம் எதுக்கு இவரை வச்சுக்கிட்டு நம்ம எதுக்கு அனாவசியமாலாம் இதில் நானே கடவுளாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அந்த அசுரத்தனம், அந்த ஒரு முட்டாள்தனத்தில், ஏன்னா முட்டாள்களுக்கும் முரடர்கள் முட்டாள்கள் அவர்களுக்கு மூளை வேலை பண்ணுறதில்ல, மூளை மழுங்கி தான் போகிறது. மூளை மழுங்கி போகிறதுனால தான் முட்டாள்களும் முரடர்களும் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அவர்களே அத்துமீறி நடக்கிறது. இதனால தான் முட்டாள்களும் முரடர்களும், அதனால் முட்டாள்களோடையும் முரடர்களோடையும் நம்ம எந்த விதத்துலேயும் அவங்களால் அவங்க எப்படி சொன்னாலும் எப்படி தெளிவுபடுத்த நினைச்சாலும் அவங்க வந்து புரிவதில்லை, அறிவதில்லை. ஏன்னா சொன்ன முட்டாளுக்கும் முரடன்ட்டையும் போய் பேசிட்டு உன்னுடைய நேரத்தை வீணாக்காதன்னு தான் சொல்கிறது. ஏன்னா அவங்களுக்கு மூளை மழுங்கி போகிறதுனால தான் இந்த மாதிரி முட்டாள்தனமாகவும் முரட்டுத்தனமாகவும் நடந்துக்கிறது. அந்த முரடன் தான், அந்த முட்டாள் முரடன் எத்தனையோ அசுரர்களில் இவன் ஒருத்தான், இந்த பஸ்மாசுரன். சிவபெருமான்கிட்டயே வரனை வாங்கிட்டு சிவபெருமான் இனிமேல் இருக்கிறதுக்கு என்ன தேவை, அவர் நகர்த்துங்கன்னு சொல்லிட்டு அவரை போய் நான் வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வெறியில் கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். அப்போ வந்து இது அவனை வந்து இது பண்ணி நிறுத்தி அவனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அவனையே பஸ்மமாக்குறது இது துர்கை தான் வந்து அந்த பஸ்மாசுரனை வந்து பஸ்மமாக்குறது. நீ யார்கிட்ட வந்து எங்கடா வந்து உன்னுடைய இதை காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்மாசுரனை வந்து பஸ்மமாக்குறதே துர்கை பஸ்மமாக்குறாப்ல. அப்படி இருக்கும்போது இது இந்த வேதாளம் வந்து அந்த மாதிரி அந்த கதை தான். சிவனாவது அதாவது அதெல்லாம் என் கையில் இருக்கிறாப்புல, என்னுடைய வசத்தில் இருக்கிறாப்புல. என் கைவசத்தில் இருக்கும்போது அதை பேரும் பேசுகிறதுனா என்கிட்ட பேசுங்க, ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பிரம்மம் பிடிச்சு இந்த பேயாக மாறின இந்த வேதாளம். இந்த வேதாளத்துக்கு வந்து வேறு ஒன்றும் இல்லை, அழிவு காலம் இப்பொழுது தலை விரித்து ஆடுகிறது. இந்த அழிவு காலத்துக்காகத்தான் இவ்வளவு அட்டகாசம் நடக்கிறது, இவ்வளவு பிடிவாதம், இவ்வளவு அகம்பாவம், இவ்வளவு அநியாயம் பெருத்து போகிறது வந்து தன்னுடைய அழிவு காலம் எப்போ எவ்வளவுக்கு நெருங்கியாச்சோ அதுக்கு தகுந்தபடி தான் இவர்களுடைய செயல்களும் நடக்கும். ஏன்னா வந்து அப்படி நடந்தால் தான் வந்து இவங்களுடைய அழிவு காலமும் சீக்கிரம் இவங்களை வந்து அழித்து விடும். அதுக்காகவே தான் இவங்களுடைய செயல்களும் அந்த மாதிரி அந்த திசையில் தான் இவங்களை கொண்டு போகுது. ஆனால் இன்னும் கடைசி என்ன சொல்ல வரேன்னா, இந்த இவங்களுக்கு என்ன வேணும்னா அடிமையாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற வேதாளம் என்ற ஆசாமிகளுக்கெல்லாம் ஆமாசாமியாக போடணும்னு அந்த மாதிரி சொல்கிறவங்கள தான் அந்த ஆமாசாமின்னு சொல்கிற, இந்த மாதிரி ஆசாமிக்கு ஆமாசாமின்னு சொல்கிற ராமசுவாமி, விவேக் ராமசுவாமி, அந்த கமலா எம் ஹாஃப் ஹாரிஸ் அது இதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாப்ல. கடைசியில் இந்த மக்கள் மத்தியில் அது பிடிபடலைன்னு சொன்னால், மக்கள் மத்தியில் பிடிபடலைன்னா அதுக்கு என்ன அர்த்தம், அது நீ செல்லாத காசு ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அர்த்தம். நீ என்ன சொல்கிற, அது மக்கள் வாங்கிக்கல, மக்கள் அந்த வலையில் விழுகலை, அதையே ஒத்துக்க மாட்டேன்ற, அதை விட்டுட்டு ஜெயிச்சா நாங்களுடைய திறமை, எங்களுடைய திறமை, எங்களுடைய வல்லமை, எங்களுடைய சிறப்பு, எங்களுடைய இது தான். ஆனால் தோத்தா எல்லாம் உன்னுடைய பொறுப்பு நீ தான் அதுக்கு காரணம். அதனால் ஒன்றையும் உன்னுடைய குடும்பத்தையும் இருக்க விடாமல் நாங்கள் ஒழிப்போம். அழிப்பதற்காக என்னென்ன திட்டம், சூழ்ச்சி, இது கபடம்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம். எந்த திருட்டுக்கூட்டம், கொல்லக்கூட்டம், நாதாரிகள், ஊதாரிகள் எல்லாத்தையும் ஏவி விட்டு உங்கள் வீட்டை கொள்ளையடிக்க வைப்போம். அதெல்லாம் பண்ணுவோம். ஏன்னா என் கையில் தான் சட்டம் இருக்குது. சட்டகட்டத்தனமாக நாங்கள் நடந்துக்கிட்டாலும் நீ அதை ஏற்றுக்கணும். ஏன்னா நாங்கள் தொத்தது ஒன்றால், ஜெயிச்சா எல்லாமே எங்கள் திறமை. சொல்லுவாங்கல்ல, இந்த காசை நான் வந்து தூக்கி போடுறேன், காயானாலும் சரி பழமாக இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து எங்களுக்கு சார்பாக தான் இருக்கும். காயாக இருந்தாலும் சரி பூ பழமாக இருந்தாலும் சரி காசை தூக்கி போட்டு அது வந்து எப்படி விழுந்தாலும் சரி அது எங்களுக்கு சாதகமாக தானே இருக்கணும். அந்த மாதிரி ஜெயிச்சா நாங்கள், தோத்தா நீ, அப்போ நாங்கள் தோத்தா அது உன்னுடைய பொறுப்பு. அதாவது அப்போவும் நாங்கள் வந்து அதுக்கு இது கிடையாது, பொறுப்பு கிடையாது, அதுக்கு பொறுப்பாளி நீ தான் அவ. அதனால் ஒன்றை துரத்துவோம், ஒன்றை என்ன வேணாலும் சித்திரவதை பண்ணுவோம், அதுக்கு நீ சகிச்சுக்கணும், நீ பண்ணி. அதுக்கு எங்களுக்கு கூலிப்பட்டாலும் பிரபலங்கள் எல்லாம் இருக்காங்க எங்களுக்கு ஜாலரை போடுறதுக்கு, அதுக்காக கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதாளம் தன்னுடைய வேதாளத்தனத்தை காமிச்சிக்கிட்டு ஆட்டம் போடலான்ட்டு இருக்கு. அந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம் அதான் சொல்ல, யா எத்தனையோ இந்த பூமியும் பார்த்தாச்சு, எத்தனையோ பேர் வந்தாச்சு, எத்தனையோ பேர் போயாச்சு, இது என்ன ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் வந்து இந்த வேதாளம் காமிக்கிற இந்த கமீடியன்ஸ் அண்ட் பிரபலங்கள் மாதிரி இது காணல் நீர் போல் மறையாதோ அந்த மாதிரி தான். மிராஜ் மாதிரி தெரிகிறது வந்து பாலைவனத்தில் வந்து எதையோ பார்க்குறது வந்து தெரிகிறது வந்து நிஜமாக தெரியும். ஆனால் அதை துரத்தி துரத்தி ஓடி போய் பார்க்கும்போது அப்போ தான் தெரியும் அது நிஜம் இல்லை, அது வந்து ஒரு இது தன்னுடைய இம்ப்ரெஷன், தன்னுடைய நினைப்பு, அந்த மாதிரி நம்ம தவறாக அதை புரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை வந்து உண்மைன்னு சொல்லிட்டு பார்க்க போனால் அது உண்மையானது கிடையாது. அந்த மாதிரி இந்த வேதாளங்கள், வேதாளத்தோடு சேர்ந்து ஆடும் கூட்டங்கள், அவர்களுடைய ஆட்டம், அமர்க்களம், ஆர்ப்பாட்டம் எல்லாம் வேற ஒன்றும் இல்லை. இவர்களுடைய முடிவு காலம், அழிவு காலம் நெருங்கி விட்டது. அதனால தான் இவங்க வந்து இவ்வளவு கூச்சல், இவங்களுடைய கூத்து எல்லாம் நடக்கிறது. ஏற்கனவே சொல்லியாச்சு, எல்லாத்துக்கும் இறைவன் ஒரு முடிவு வைத்திருக்கிறார். இவர்களுக்கும் அந்த முடிவு விரைவில் கூடிய சீக்கிரம் வருகிறத இவர்களே தான் அதை இன்னும் வந்து விரைவுபடுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து நான் விடை பெற்றுக்கொள்கிறேன். பத்மினி அழகன், உங்கள் நேரத்திற்காக நன்றி, வணக்கம்.